கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலும் அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக தேவனுடைய சமூகத்தில் நாம் சகோதர சகோதரிகளாக கூடி வரவும் அவரை நோக்கி நம்முடைய பரிசுத்த ஆராதனையை நாம் ஏறெடுக்கவும் அவருடைய பாதப்படியில அவருடைய வார்த்தைகளை தியானித்து நமக்கான போதனையை நாம் பெற்றுக்கொள்ளவும் தேவன் இன்று நம் கருத்துல தந்திருக்கிறார். இந்த நல்லதொரு வாய்ப்பிற்கு அவருக்கு அநேக நன்றிகளை நாம் கால்மையோடு ஏற்படுத்திக் கொண்டு இன்றைய ஆத்மீக ஜீவத்திற்கான ஒரு தலைப்பிற்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, யாக்கோபு 4:6 நாம் வாசிக்கிறோம், தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் என்று அந்த வசனத்துல நாம வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை அப்போ தேவனுக்கு முற்றிலும் பிடிக்காத ஒரு விஷயமாக அந்த பெருமை இருப்பதை நாம் அங்க காண முடிகிறது. சோ இன்றைக்கு அந்த பெருமை குறித்து நாம் தேவனுடைய சமூகத்துல நாம் தியானமாயிருக்கோம். சோ ஆவிக்குரிய பெருமை, அந்த ஆவிக்குரிய பெருமையில் உள்ள ஆபத்துகள், டேஞ்சர் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் பிரைட். இந்த தலைப்பின் கீழ் நாம் பாடங்கள் கேட்டிருக்கலாம் அல்லது பாடங்கள் படித்திருக்கலாம். ஆனாலும் கூட இன்னைக்கு இதை நம்ம இந்த கடைசி நாட்கள்ல நமக்கு புதிய சிருஷ்டிகளாக வரக்கூடிய ஆபத்துகளிலிருந்து நம்மை காத்துக் கொள்வதற்கு ஏதுவாக இந்த ஒரு தலைப்பின் கீழே இன்னைக்கு நாம் பாடத்தை அங்க தியானிக்கிறோம். சோ ஆவிக்குரிய பெருமையில் உள்ள ஆபத்துகள். சோ பெருமை பொதுவாகவே நாம் அந்த வார்த்தையை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது இன்று உலகத்துல உள்ள எல்லா தரப்பு ஜனங்கள் கிட்டையும் நாம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், அது ஒரு பலவீனம் என்று நாம் அங்க சொல்லலாம். இது எல்லா ஜனங்களுக்குடைய இதயத்திலுமே அங்க காணப்படும். உதாரணமா உலகத்தின் ஜனங்களை நாம பார்க்கும் பொழுது அவர்கள் பெருமை கொள்கிறார்கள். அப்படி அவர்கள் பெருமை கொள்வதற்கு அநேக காரணங்கள் இருக்குது. சோ வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது அந்த ஜீவனத்தின் பெருமை என்று நாம் பார்க்கிறோம். அது உலகத்தின் ஜனங்கள் மத்தியிலும் நாம் காணக்கூடும். உலகத்தின் ஜனங்கள் அவர்கள் வந்திருக்கிற வம்சாவளியை குறித்து பெருமை பாராட்டுவதை நாம் பார்க்கலாம். அவர்கள் வந்துட்ட இனம், அவர்கள் வந்துட்ட வம்சம், அவங்களுடைய மூதாதையர், அவர்கள் வந்துட்ட ஜாதி, சோ இந்த காரியங்கள் அவர்கள் பெருமை கொள்வதற்கு ஒரு காரணமா இருப்பதை நாம கவனிக்கலாம். அதே போல அவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கிற செல்வம், அந்த செல்வத்தின் செல்வத்தை கூட ஆதாரமா கொண்டு அவர்கள் பெருமை கொள்வதை நாம கவனிக்கலாம். அவர்களுடைய கல்வி தகுதி, படிப்பு, அது அவர்கள் பெருமை கொள்வதற்கு ஒரு காரணமாக இருப்பதை நாம் கவனிக்கலாம். அவர்களுடைய அழகு, சரீர பிரகாரமா அவர்கள் பெற்றெடுக்கிற ஒரு பூரணம், பூரணம் என்று சொல்லும் பொழுது ஒரு கம்ப்ளீட்னஸ், அவர்கள் மற்றவர்களுடைய பார்வைக்கு அங்கு அழகாக இருக்கிறவர்களாக இருந்தா அது அவர்கள் பெருமைப்படுவதற்கு ஒரு காரணமாக அங்கு இருக்கும். அதே போல அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையின் அவர்கள் வாழக்கூடிய விதம் என்ன சொல்லலாம், அவர்களுடைய அந்த ஆடம்பர விஷயங்கள் நம்ம சொல்லலாம், அவர்கள் உடுத்தும் உடை அல்லது அவர்கள் போடக்கூடிய மற்ற விஷயங்கள், இதெல்லாமே அவர்கள் பெருமை கொள்வதற்கான சில காரணங்களா அங்க நாம பார்க்கலாம். இதெல்லாம் பொதுவான விஷயங்கள். உலகத்தின் ஜனங்கள் என்று நாம் எடுக்கும் போது அவர்களும் பெருமை கொள்கிறாங்க என்பதை புரிந்து கொள்ளும் போது அவர்கள் எதற்கெல்லாம் பெருமை கொள்ளலாம் என்று பார்க்கும் போது இந்த லிஸ்ட் நம்ம கண்ணுக்கு முன்னாடி அங்க தொடரும். இதெல்லாம் சாதாரண காரணம். ஆனா நம்மளால யோசிச்சு பார்த்தோம்னா அவர்கள் இந்த காரியங்கள் நிமித்தம் கூட பெருமை கொள்வதற்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை. நியாயமா பார்த்தோம்னா இந்த காரியங்கள் ஒருவேளை அவர்கள் பெருமை கொள்வதற்கான நியாயமான காரணங்களை அவங்க சொல்வார்களே ஆனால் அந்த அந்த காரணங்கள் நியாயமற்ற காரணங்களா நாம உணரலாம். கொஞ்சம் ஆழமாக நாம் அங்க சிந்திச்சு பார்க்கணும். அதாவது எந்த ஒரு மனிதனும் தான் வந்துடுகிற வம்சாவளி, தன்னுடைய மூதாதையர், தன்னுடைய இனம், தன்னுடைய ஜாதி, இவைகள் குறித்து பெருமை பாராட்டுவது சரியல்ல, அதற்கு வாய்ப்பு இல்லை என்று நாம் எப்படி சொல்கிறோம்னா, ஒருவேளை நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த ஒரு நிலை, அந்த ஒரு காலத்தில இருந்து ஒரு ஒரு சந்ததி, ரெண்டு சந்ததி, மூணு சந்ததி வரைக்கும் நமக்கு அந்த பெருமை கொள்வதற்கான ஒரு நியாயம் தெரியலாம். ஆனா எந்த ஒரு மனுஷனுடைய மூதாதையர்களையோ வம்சத்தையோ இனத்தையோ பற்றி கொஞ்சம் ஆழமா பின்னோக்கி நாம போய் பார்த்தோம்னா, அவர்கள் கூட சாதாரண ஜனங்கள் போல கரடு முரடானவர்களாகவும், அவங்களுக்குள்ளேயும் சாதாரண ஜனங்களுக்குள்ள தென்படுகிற பலவீனங்கள், குறைவுகள், இயலாமை, இதெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில இருந்திருக்கிறதை தன் கூட ஒருத்தர் அங்க உணர முடியும். ஒருத்தர் தான் வந்திருக்கிற வம்சாவளி, இனம், இது எல்லாம் ஒரு காரணமா கொண்டு பெருமை கொண்டார்னா, நியாயமா பார்த்தோம்னா ஒரு சில சந்ததிக்கு முன்னாடி அவருடைய சந்ததி கூட அப்படி உண்மையா இருந்திருக்கிறதுக்கு அங்க வாய்ப்பு இல்லை. சோ அப்படி ஒரு பரிபூர்ண சந்ததி இந்த பூமியில் இல்லவே இல்லை, ஆரம்பத்துல இருந்து இது வரைக்கும் பரிபூர்ணம் இல்லை. சோ அதுதான் நம்ம அந்த பாயிண்ட். இது ஒரு காரணம்னா அது நியாயமான காரணம் அங்க இல்ல. அதே போல செல்வம் நாம் எடுத்துட்டோம்னா என்ன சொல்லலாம், செல்வம் அடிப்படையில ஒருத்தர் தன்னை பெருமை கொள்றதுக்கு அது ஒரு காரணமா சொல்ல முடியும். சொல்லும் போது இன்னைக்கு உலகம் வந்துட்டு ஒரு விஷயம் கற்றுக்கொண்டுட்டு இருக்கிறாங்க, செல்வத்தை அடிப்படையா வச்சுட்டு நம்ம பெருமை அடிச்சு கொள்வதற்கு அங்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒருவேளை இப்போ அந்த மாதிரி பெருமை கொள்ளுகிறவர்களை வந்துட்டு மற்ற ஜனங்கள் சந்தேக பார்வையோடு பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. ஒருவேளை செல்வம் அதிகமா இருக்குன்னா அது எப்படி வந்துச்சு, அது நியாயமான முறையில வந்ததா, அது அவர்களுக்கு சொந்தமானதா, இந்த மாதிரி கேள்விகளுக்கு உள்ளாகுவதை உணர்ந்துட்டு இப்ப அநேகர் செல்வம் இருந்துட்டாலும் கூட அதை பத்தி அதிகமா பெருமை கொள்வதற்கு துணிகரமா அங்க முன் வருவதில்லை. ஏன்னா அந்த மாதிரி சந்தர்ப்பம் வந்துச்சுன்னா கேள்விகளுக்கு அவங்க உள்ளாயிடுறாங்க. பார்க்கும் பொழுது ஒருவேளை அது நியாயமான முறையில சம்பாதித்ததாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு, நியாயமான முறையில சம்பாதிச்சா அவ்வளவு பெரிய செல்வம் எல்லாம் சேர்த்திருக்க வாய்ப்புகள் அங்க இல்லை. அது ஒரு காரணமா நம்ம அங்க சொல்ல முடியும். அதே போல ஒரு மனிதன் பெற்றுக்கொண்டிருக்கிற கல்வி அறிவு அவன் பெருமை எடுத்துக் கொள்வதற்கு பெருமை கொள்வதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம் சிலருடைய விஷயத்துல. ஆனா பாருங்க அது கூட நியாயம். ஏன்னா நாம கற்றுக்கொள்ளுகிற விஷயம், கற்றுக்கொண்டிருக்கிற விஷயம் எல்லாமே நாம கண்டுபிடிச்சது கிடையாது. அதெல்லாம் ஏற்கனவே முன்னாடி வாழ்ந்துட்ட ஒரு அறிஞர்கள், மேதைகள், முன் வாழ்ந்துட்ட ஜனங்கள், அவங்களுடைய பிரயாசங்கள், அவங்களுடைய கண்டுபிடிப்புகள், அவர்கள் மூலம் வெளிப்பட்ட விசேஷங்கள், அவைகள் நமக்கு பதிவு செய்யப்பட்டு வச்சிருக்கிறாங்க. அந்த விஷயத்தை நாம எடுத்து என்ன பண்ணிக்கிறோம், நாம கொஞ்சம் அறிவை வளர்த்து கொள்ளுகிறோம். சோ இதுல நாம எங்க இருக்குது மேன்மை பாராட்டுவதற்கு, எந்த ஒரு விஷயமே அங்க இல்ல. சோ அப்போ உலகத்தார் பார்வையில எதெல்லாம் பெருமை கொள்வதற்கு நியாயமான காரணங்கள் என்று சொல்லப்படுதோ அது நியாயமானவைகளா, அவைகளின் அடிப்படையில உலகத்தாரா இருந்தால் கூட பெருமை கொள்ள வாய்ப்பு இருக்குதா, நாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம், இருக்கிற மாதிரி நமக்கு அங்க தெரியல. அதே போலதான் ஒருத்தர் வந்துட்டு அழகா இருக்கிறாரு மற்றவங்களுடைய கண்களுக்கு முன்பாக, அவருடைய சரீரம் புற அலங்க புற அந்த அமைப்பு வந்துட்டு மற்றவர்கள் பார்வையில ரொம்ப அழகானதா இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க தங்களை பெருமை கொள்வதற்கு கொள்கிறாங்க நாம பார்க்கிறோம். இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆனா அது கூட நியாயம் இல்லையா, நாம நல்லா நாம வந்து அழகா பிறந்திருக்கிறது நாம காரணம். சோ நம்முடைய பெற்றோர்கள் ஒருத்தர் அழகா இருக்கிறாருன்னா அவரு பெருமை கொள்றதுக்கு வாய்ப்பே இல்லை. காரணம் அதுக்கு அவர் அழகா பிறந்திருப்பதற்கான காரணம் அது அவங்க பெற்றோர்கள் கிட்ட இருக்கு. அவங்க பெற்றோர்கள் தான் அந்த ஒரு சரீரத்தை, அந்த ஒரு ரூபத்தை, அந்த ஒரு சௌந்தர்யத்தை அவங்களுக்கு அங்க கொடுக்குறோம். ஒருவேளை நம்ம அழகு நிமித்தம் பெருமை கொள்ளணும்னா நம்ம குழந்தைங்க நல்லா பிறந்துட்டா என்ன பண்ணோம், அந்த பிரின்சிபல் அடிப்படையில நாம வந்து அங்க சந்தோஷப்படலாம். நம்முடைய அழகுக்கு நாம் என்ன பண்ண முடியாது, அழகு நம்ம பெருமை கொள்வதற்கு நியாயம் இல்லை. நியாயம் நம்முடைய அம்மா அப்பா தான் அங்க சந்தோஷப்படும், ஏன்னா அவர்கள் தான் அந்த ரூபத்தை நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ நம்மள்கிட்ட அது இல்லை. சோ அழகு கூட ஒரு நியாயமான காரணம் கிடையாது உலகத்தின் பார்வையிலே எடுத்துட்டா கூட நாம பெருமை கொள்வது. அதே போல நம்ம அணியக்கூடிய ஆடைகள், ஆபரணங்கள், அது கூட பாருங்க உலகத்துல அதெல்லாம் ஜீவனத்தின் பெருமையை கொள்வதற்கான முக்கியமான காரணங்கள். ஆனா நம்ம அணியக்கூடிய அந்த ஆடையோ ஆபரணமோ நம்முடைய கை திறனால உருவாக்கப்பட்டது அல்ல, இன்னொருத்தர் அது கிரியேட் பண்ணிட்டார், உண்டு பண்ணிட்டார், அது தைச்சிட்டார், அதை செதுக்கிட்டார் இன்னொருத்தர். சோ அந்த ஆடை ஆபரணங்கள் அதை அணிவிச்சு கொண்டு அதன் மூலம் அழகு பாராட்டி கொண்டு அதன் மூலம் பெருமை கொள்றோம்னா அதுக்கு கூட நமக்கு நியாயம் இல்லை, நியாயமான காரணம் இல்லை. ஒரு லிஸ்ட் நம்ம போட்டோம். சோ இந்த பெருமை கொள்வது என்கிற அந்த தன்மை உலகத்துல என்ன ஜனங்கள் கிட்டீங்க பொதுவா உலகத்தை எடுத்துட்டோம்னா இதெல்லாம் ஒரு காரணங்களா இருக்கலாம். கண்டிப்பா இதன் அடிப்படையில தான் பெருமை கொள்கிறாங்க உலகத்தின் ஜனங்கள். ஒன்னு அவங்களுடைய சந்ததியா இருக்கும், அவர்களுடைய பணமா இருக்கும், அல்லது அவர்களுடைய அழகா இருக்கும், அல்லது அவங்களுடைய அறிவா இருக்கும், அல்லது அவங்களுடைய ஆடம்பர வாழ்க்கை முறையா இருக்கும். ஆனா இந்த எந்த காரணமுமே அவங்க பெருமை கொள்வதற்கு அவருடைய அஸ்திபாரமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சோ அப்போ இது உலகத்தினுடைய பார்வையில நம்ம பார்க்கிறோம். சகோதர சகோதரர் நியாயமா சிந்திச்சுட்டோம்னா நம்ம சொல்ல வர கருத்து என்னன்னா, யாருமே எந்த ஒரு விஷயத்தை குறித்தும் பெருமை கொள்வதற்கு அங்க நியாயமான காரணங்கள் இந்த உலகத்துல இல்லை. ஏன்னா எதுவுமே நமது கிடையாது, எதுவுமே நாம் உண்டாக்கவில்லை, எதுவுமே நம்மினால் மாத்திரமே வந்தது, நாம் பெருமை கொள்ளலாம் என்று சொல்லுவதற்கு அங்க வாய்ப்பு இல்லை. இது ஒரு ஜெனரல் ட்ரூத், ஒரு பொதுவான ஒரு உண்மை என்று நாம் அங்க பார்க்கிறோம். சோ இதெல்லாம் சாதாரண விஷயங்கள் குறித்த பெருமை. ஆனா நம்ம ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போறோம். ஏன்னா நம்முடைய தலைப்பு ஆவிக்குரிய பெருமை, அதுல உள்ள ஆபத்துகள். சோ பெருமை இப்படி நம்ம ஒண்ணு உலகத்தின் பார்வையில பார்த்து பேசி விட்டுட்டால் கூட நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆவிக்குரிய பெருமை, ஸ்பிரிச்சுவல் பிரைட். பெருமையில அநேக வகைகள் இருக்குதுன்னு நம்ம ஒருவேளை எடுத்துக்கொண்டு அதையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இந்த ஆவிக்குரிய பெருமை பற்றி பார்க்கும் பொழுது நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த ஆவிக்குரிய பெருமை தான் பெருமைகள்லயே மிக மிக மோசமான ஆபத்தான ஒரு தன்மை. இதுதான் நாம் இன்னைக்கு சப்ஜெக்ட்ல நாம் அங்க பார்க்கிறோம். ஆனா இந்த ஆவிக்குரிய பெருமை எந்த விதமான வகுப்பாருக்கு வரும்? சோ பொதுவா ரெண்டு விதமான வகுப்பார் இந்த ஒரு இது ஒரு நோயின்னு நம்ம சொல்லலாம். ஸ்பிரிச்சுவல் பிரைட், எ டேஞ்சரஸ் டிசீஸ், ஒரு ஆபத்தான நோய். இந்த ஆவிக்குரிய பெருமை எந்த வகுப்பாருக்கு வரலாம்னா ரெண்டு வகுப்பாருக்கு வரலாம். யார் அவங்க? முதல்ல பெயர் அளவுல கிறிஸ்தவர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடிய நாமினல் கிறிஸ்டியன்ஸ், இவர்கள் கூட இந்த ஆவிக்குரிய பெருமையினால பாதிக்கப்படலாம். அடுத்து பார்க்கும் பொழுது உண்மையான கிறிஸ்தவர்கள், அவர்களுக்கும் இந்த ஆவிக்குரிய பெருமை என்ற நோய் தாக்கப்படலாம். இந்த ரெண்டு வகுப்பாருக்கும் இந்த ஆவிக்குரிய பெருமை அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு நோயாக அவர்களை பாதிப்படைய செய்வதற்கு வாய்ப்புகள் அங்க இருக்கு. நாம இப்ப இந்த வகுப்பாரனுடைய ஆவிக்குரிய பெருமைகளை ஒவ்வொன்றாக நாம நிதானிச்சு பார்ப்போம். முதல்ல நாமினல் கிறிஸ்டியன்ஸ், அவங்களுக்கு ஆவிக்குரிய பெருமை வருவதற்கு வாய்ப்புகள் அங்க இருக்கு. பாருங்க, இந்த ஆவிக்குரிய பெருமை அதாவது இந்த பெயர் சபை அல்லது பெயர் கிறிஸ்தவர்களுக்கு வரக்கூடிய ஆவிக்குரிய பெருமை, ஒருவேளை நமக்கு கேள்வி வரலாம், அவங்க முதல்ல ஆவிக்குரியவங்களே இல்ல, அப்புறம் எங்க ஆவிக்குரிய பெருமை அவங்களுக்கு ஒரு உண்மைதான். சோ அது நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஆவிக்குரிய பெருமை ஆவிக்குரியவங்களுக்கு தான் அது வரும். ஆனா பெயர் சபை தான் நமக்கு நல்லா தெரியும், அவங்க என்னவே இல்ல, ஸ்பிரிட் பிகாட்டன் நம்ம சொல்லவே முடியாது. ஆனாலும் அவங்களுக்குள்ள என்ன இருக்குது, ஆவிக்குரிய பெருமை அங்க வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதாவது என்னன்னா, அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையே ஒரு மாயை சொன்னா ஏத்துக்கலாம் இல்லைங்களா, அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையே ஒரு ஹிப்போக்ரசி அப்படின்னா அது ஒரு மாயை தான், ஒரு மாயான தோற்றம். ஆனா அது மாயா இருந்துட்டாலும் அந்த மாயமான தோற்றத்துக்கே ஒரு மாயமான ஆவிக்குரிய ஒரு பெருமை இருக்கு, அதுதான் நாம பார்த்தோம். சோ அப்போ ஒரு பெயர் கிறிஸ்தவன், பெயரளவுல மாத்திரம் கிறிஸ்தவனா இருக்கிறவருக்கு இந்த ஆவிக்குரிய பெருமை எதனால எல்லாம் வரும்? நிறைய காரணங்கள் நாம சொல்லணும். அவர் ஆவிக்குரிய விஷயம் என்று கருதக்கூடிய விஷயங்கள், ஆவிக்குரிய முயற்சி என்று அவர் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகள், ஆவிக்குரிய வெளிப்பாடு என்று அவர் கருதி அவர் வெளிப்படுத்தக்கூடிய காரியங்கள், இவைகள் மூலம் அவருக்கு கூட அந்த ஸ்பிரிச்சுவல் பிரைட் அவருடைய வாழ்க்கையில வருவதை நாம் அங்க பார்க்கிறோம். ஒருவேளை என்ன சொல்லலாம், அந்த பண்டிகைகள் அனுசரிக்கிறதுல அல்லது ஆவிக்குரிய பாடல்கள் கேட்பதோ பாடுவதோ அல்லது உபதேசங்களுக்கு செவி சாய்க்கிறதோ ரெகுலரா எல்லா கூட்டங்களுக்கும் ஆவிக்குரிய கூட்டங்களுக்கும் போவதோ அல்லது தாங்கள் சார்ந்திருக்கும் சபைக்கு அந்த அர்ப்பணிப்பு காணிக்கைகள் கொடுப்பதோ அது மாத்திரமில்ல, பெரிய அளவுல தேவனுடைய இந்த சுவிசேஷம் பூமி எங்கும் போவதற்காக அவர்கள் ஒரு அந்த பொருளாதார அடிப்படையில அந்த ஊழியத்தை தாங்குவதோ இதெல்லாம் ஒரு பெயர் சபையில இருக்கிறவர்கிட்ட நாம பார்க்கக்கூடிய ஆவிக்குரிய கிரியைகள். அவங்க பார்வை அவங்க தங்களை ரொம்ப ஸ்பிரிச்சுவலா எப்படி உணர்வாங்கன்னா இந்த காரியங்கள் எல்லாம் அவங்க வெளிப்படுத்தி கொண்டு இருந்தா நாம ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இருக்கும். நாம ஒன்னும் சினிமா பாட்டு கேட்கல, தேவனுடைய பாட்டு தான் கேட்கிறோம். வேற போதனைகள் கேட்கல, தேவனுடைய போதனை தான் கேட்கிறோம். வேற எங்கேயும் போல ஒவ்வொரு மீட்டிங்க்கும் தான் போறோம். அதே போல உபதேசங்கள் கேட்கிறோம், அதே போல ஊழியத்தை தாங்குறோம். அவங்களுடைய பார்வையில் அவங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள். சோ இதெல்லாம் செய்வதன் மூலம் ஒரு பெயர் சபையில் இருக்கிற ஒருத்தர், ஒரு விசுவாசி, ஒரு 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 மேட்டுமையான ஒரு பார்வையில ஒரு எண்ணத்தை உடையவராக அங்க இருக்கலாம். சகோதர சகோதரிகள், இதெல்லாம் அவர்கள் அவங்களுக்குரிய ஆவிக்குரிய பெருமைக்கான ஒரு காரணம் என்று நாம் அங்க பார்ப்போம். அது மாத்திரமில்லை, அந்த பெயர் சபைகள்ல இருக்கக்கூடிய விசுவாசிகள் அந்த ஆவிக்குரிய பெருமை கொள்வதற்கு இன்னும் சில காரணங்கள் நாம பார்த்தோம். அதுல தெரிஞ்ச விஷயம் தான், அதாவது அவர்கள் சார்ந்திருக்கிற சபை அது ஒரு பாரம்பரியம் மிக்க சபையா இருக்கலாம், பெரிய கட்டடம் உள்ள ஒரு சபையா ஒரு ஆலயமா இருக்கலாம், பெரிய பெரிய ஜனங்கள் வந்து கூடக்கூடிய ஒரு சபையா இருக்கலாம். அந்த சபையில இருக்கிற ஒரே காரணத்தினால அவர்களுக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் பிரைட் அங்க இருக்கும். மற்றவர்கள் யாரும் தங்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நாம ரொம்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில உயர்ந்திருக்கிறோம் அந்த ஒரு ஒரு நிச்சயத்துவம் அவங்க தங்க இருதயத்துல வளர்த்து கொள்ளுவாங்க. சோ இதெல்லாம் நாம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. ஒரு பெயர் சபையில இருக்கிற ஒரு கிறிஸ்தவன் அது ஒரு சகோதரனோ சகோதரியோ ஆவிக்குரிய பெருமை கொள்வதற்கான ஒரு காரணங்கள். சோ இதுதான் அவங்களுடைய வாழ்க்கையில. ஆனா இப்படி இருக்கிறவங்க கண்டிப்பா சத்தியத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பும் அவர்களுக்கு அங்க போகிறது இல்லை. சோ அவர்களை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக் கொள்வதற்கு சாத்தான் கூட ரொம்ப பிரயாசம் எடுக்கணுங்கிற அவசியம் இல்ல, ஏன்னா ஏற்கனவே அவங்க அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் அங்க இருக்கிறாங்க நம்ம பார்க்கிறோம். சோ இதெல்லாம் பெயர் சபையில நாம அங்க பார்க்கிறோம். சோ இந்த மாதிரி ஜனங்கள் தான் நம்ம சத்தியம் சொல்லும் போது சத்தியத்திற்கு சாட்சி கொடுக்கும் பொழுது அது அவங்களுடைய காதுகளுக்குள்ள அங்க போவதே கிடையாது. அவர்கள் இதையெல்லாம் குறிச்சு மேன்மை பாராட்டுகிறவர்களா இருப்பாங்க. இதுவே ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய அஸ்திபாரம்னு நினைச்சிட்டு ஒசத்தியா நினைச்சிட்டு இருப்பாங்க. இவர்களுக்கு சத்தியம் அதோட சத்தியத்தினால அவங்க பாதிக்கிறதுக்கு எந்த ஒரு ஆபத்துமே அங்க இல்லை. சாத்தான் ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை, இவங்க தங்களுடைய கட்டுக்குள்ளே வைக்கிறது. ஆனா ஆல்ரெடி அவங்க அவருடைய கட்டுக்குள்ளத்தா இருக்கிறாங்க. அது மாத்திரமில்ல, முதல் முதல்ல இந்த ஆவிக்குரிய பெருமையினால பாதிக்கப்பட்டவர் கூட யாருதான், சாத்தான் தான். அவருடைய மிகப்பெரிய தவறு என்னன்னா அவருக்குள்ள வந்துச்சு இந்த ஸ்பிரிச்சுவல் பிரைட், தேவனுக்கு முன்னாடி அவரு சொல்லிட்ட விஷயங்கள். சோ நான் உன்னதத்துக்கு ஏறுவேன், சிங்காசனத்துக்கு மேல ஏறிடுவேன், நான் வீட்டிருப்பேன். சோ இது அவருடைய ஸ்பிரிச்சுவல் அங்க பிரைட் என்று நாம அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ அப்போ உலகத்து ஜனங்களுக்கு பெருமை ஒரு விதம் தான், சோ பெயர் சபையில் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு பெருமை இன்னொரு விதம், ஒரு ஆவிக்குரிய விதம். ஆனா அது உண்மையிலேயே ஆவிக்குரிய பெருமை நம்ம அங்க சொல்வதற்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா உண்மையிலே அவர்கள் கூட ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டவங்க இல்ல. ஆனா மாயையான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு மாயையான ஒரு பெருமை அவங்க கிட்ட நம்ம பார்க்கிறோம் இருக்குது. இப்ப நம்ம முக்கியமான வகுப்பார்க்குள்ள வருவோம். சோ ஸ்பிரிச்சுவல் பிரைட் இன் தி சர்ச், உண்மையான சபைக்குள்ள உண்மையான சபையார்க்குள்ள உண்மையான கிறிஸ்தவர்களுக்குள்ள இந்த வியாதி வரும் பொழுது இந்த நோய் எப்படி அது இந்த ஆவிக்குரிய பெருமை உண்மையான சபைக்குள்ள வரும் பொழுது சகோதர சகோதரிகளே இது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். சோ உலகத்தாருக்கு ஆவிக்குரிய பெருமை இருக்கிறது வாய்ப்பு, பெயர் சபைக்கு இருந்தாலுமே அது உண்மையிலேயே முழுக்க நம்ம சொல்ல முடியாது ஆவிக்குரிய பெருமை. அது ஒரு மாய் அவங்க வாழ்க்கை, அதுல மாயான ஆவிக்குரிய பெருமை அது அவங்களுக்கு ரொம்ப ஆபத்து கிடையாது. ஆனா உண்மையான ஒரு சபையின் அங்கம் அல்லது உண்மையான ஒரு கிறிஸ்தவன் அல்லது உண்மையான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிற ஒரு புது சிருஷ்டி என்று சொல்லும் போது இவங்களுக்குள்ள இந்த தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள ஆவிக்குரிய பெருமை வருது என்று சொல்லும் பொழுது இது ரொம்ப முக்கியமான ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் சகோதர சகோதரிகளே. ஏன் ஏன் நம்ம அந்த வித்தியாசம் முன் வைக்கிறோம்? சோ உலகத்தாருக்கும் பெயர் கிறிஸ்தவர்களுக்கும் அவ்வளவு பெரிய ஆபத்தா தோன்றாத இந்த ஆவிக்குரிய பெருமை அது ஏன் உண்மையான கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் வரும்பொழுது அது மிகப்பெரிய ஆபத்து? ஏன் இந்த ஒரு மாபெரும் வித்தியாசம் வந்து நம்ம அங்க காண்பிக்கிறோம்னா சகோதர சகோதரிகளே, இவர்கள் ரொம்ப விசேஷம். ஏன்னா இவங்க தான் உண்மையிலேயே ஆவிக்குரியவர்கள் இந்த உலகத்துல, இந்த சுவிசேஷத்துல இவங்க தான் தேவனுடைய உண்மையான பிரதிநிதிகள் இந்த யுகத்துல. இவர்கள் உண்மையாக இருப்பார்களே, ஆனாலும் இவர்கள் தான் அழியாமைக்கு சிங்காசனத்துக்கு கர்த்தர் இயேசுவோடு கூட உயர்த்தப்பட போகிற ஜனங்கள். உண்மையான ஆவிக்குரியர்கள் இவங்க தான். அப்போ இவங்களுக்கு இந்த ஆவிக்குரிய பெருமை அங்க வரும் பொழுது அது மிக மிக ஆபத்தான ஒரு காரியம் என்று அங்க நாம பார்ப்போம். இவங்கள் பத்தி நாம கொஞ்சம் பார்த்தோம்னா, இவர்கள் தங்களுடைய ரட்சகரை ஏற்றுக்கொண்டு அவருடைய ரத்தத்தின் மூலம் தங்கள் பாவங்கள் கழுவப்பட்டதை ஒப்புக்கொண்டு தேவனிடத்துல தங்களை அர்ப்பணிச்சு அவருடைய பிள்ளையா அங்கீகரிக்கப்பட்டு அவருடைய பரிசுத்த ஆவியினால ஜெனிப்பிக்கப்பட்டவர்களா அவங்க இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறாங்க என்று சொன்னா விஷயம் என்னன்னா, இவர்களுக்கு பழையவைகளை எல்லாம் ஒளிந்து போயிடுச்சு, எல்லாமே புதியவைகள் ஆயிருக்கு. சோ அப்படிப்பட்ட ஒரு புது சிருஷ்டிகள் தான் இவர்கள் சகோதர சகோதரி. இவங்களுக்கு மாத்திரம் தான் சுவிசேஷ யுகத்துல ஒன்னு அழியாமை இல்லாட்டி இரண்டாம் மரணம் என்ற அந்த கண்டிஷன் அங்க இருக்கு. இவர்களுக்கு மாத்திரமே இந்த கண்டிஷன் இருக்குது. அப்போ இவர்களுக்கு இந்த ஆபத்தான ஒரு நோய் ஆவிக்குரிய பெருமை என்று நாம சொல்லும் பொழுது இது நாம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். சோ ஒரு புதிய சிருஷ்டிக்கு ஆவிக்குரிய பெருமை, ஸ்பிரிச்சுவல் பிரைட் எந்த அளவுக்கு பிரவேசிக்குதோ அவருக்குள்ள அந்த அளவுக்கு தேவனுடைய பரிசுத்தாவி அவரை விட்டு அகன்று போயிடும். எந்த அளவுக்கு அந்த ஆவிக்குரிய பெருமை ஒரு உண்மையான கிறிஸ்தவனுக்குள்ள பிரவேசிக்குதோ அந்த அளவுக்கு அவர் தேவனுடைய பரிசுத்தாவியை இழந்து போயிடுவார். அந்த அளவுக்கு அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு தரக்குறைவான நிலைமைக்கு அங்க போயிடும். சோ அப்போ இது இந்த ஒரு ஆவிக்குரிய வியாதி, அதாவது இந்த ஆவிக்குரிய பெருமை என்கிற ஆவிக்குரிய வியாதி ஒரு புதிய சிருஷ்டி கிட்ட இருந்து முற்றிலுமாக எடுத்து போடாவிட்டால் கண்டிப்பா முடிவு இரண்டாம் மரணம் தான் என்று நாம பார்க்கிறோம். அதுதான் வசனத்தை நாம சொல்லிட்டோம். தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். சோ இந்த காரணங்கள் நாம ஒரு புதிய சிருஷ்டியின் விஷயத்துல பார்க்கும் பொழுது, அப்போ தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய ஆவியினால ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயிட்டு எல்லாம் புதிதாகி இருக்கக்கூடிய இந்த புது சிருஷ்டிகள் இவர்களுக்குள் அந்த பெருமையின் ஆவி, அந்த ஆவிக்குரிய பெருமை எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியை இழந்து ஆவிக்குரிய தரம் குறைந்து அது தொடருமானாலே இரண்டாம் மரணத்துக்கே அங்க வழி நடத்தக்கூடும். அதனாலதான் ஒரு வேளை அப்போஸ்தல் பேதுரு எழுதியிருக்கிறார் வசனம் 1 பேதுரு 4:5-6 வாசிங்க. சோ ஏற்ற காலத்துல தேவன் உங்களை உயர்த்தும் படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருங்க. சோ அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருங்க. ஏன் அப்போஸ்தல் பேதுரு அங்க சொல்லணும்? சுயேற்ற காலத்துல தேவனே நம்மை உயர்த்தும் படிக்கு அது வரைக்கும் அடங்கி இருக்கணும். ஏன்னா உங்களுக்குள்ள அந்த ஒரு ஆபத்தான வியாதி அங்க வந்துட வேண்டாம். அந்த ஸ்பிரிச்சுவல் பிரைட். சோ அப்போ இது ரொம்ப முக்கியம் ஒரு புதிய சிருஷ்டிக்கு சகோதர சகோதரிக்கு. சோ அப்ப நாம பாருங்க, சோ உலகத்தின் மனுஷங்களுக்கு கூட பெருமை வருது, நிறைய காரணம் இருக்கு. பட் அது அவர்கள் பெருமை கொள்ளணுங்கிற அவசியமே இல்ல, நியாயமான காரணமே இல்ல. சாதாரண ஒரு பெயர் கிறிஸ்தவருக்கு ஒரு மாயையான ஒரு ஆவிக்குரிய பெருமை வருது அவங்களுடைய மாயையான ஆவிக்குரிய வாழ்க்கையில. பரவாயில்ல, அப்படி வந்துட்டா கூட அது அவங்களுக்கு ரொம்ப பெரிய இழப்பு உண்டு பண்ண போறது அங்கே. ஆனால் ஒரு உண்மை கிறிஸ்தவன், ஆனால் புதிதாக்கப்பட்ட ஒரு புது சிருஷ்டி, ஆனால் ஒரு உண்மையான தேவனுடைய பிரதிநிதி, உண்மையிலேயே அந்த மாபெரும் அழைப்புக்கு பாத்திரவானா இருக்கிறவங்களுக்கு இந்த வியாதி வந்துச்சுன்னா அது ரொம்ப பெரிய ஆபத்து. என எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறாங்களோ, எதற்காக ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறாங்களோ, எந்த ஆவியினால வழி நடத்தப்படுறாங்களோ, அத்தனையும் அவங்க எழுந்து போகிறதுக்கு இந்த ஒரு வியாதி போதும். ஆவிக்குரிய பெருமை சகோதர சகோதரிக்கு. சரி, இப்ப நாம இந்த ஆவிக்குரிய பெருமை இங்கிலீஷ்ல ரொம்ப பிரதர் அழகா சொல்றாரு, இட் இஸ் அ சோல் சிக்னஸ். நம்முடைய ஆத்மா வியாதி அடைஞ்சிருக்கு, நம்முடைய சிந்தை அந்த சோலுக்கு அர்த்தம் இங்க நான் இந்த அர்த்தம் அதான் கொடுக்கலாமா, நம்முடைய சிந்தை நம்முடைய நினைவுகளுக்கு உள்ள வந்திருக்கிற ஒரு வியாதி தான் இந்த ஆவிக்குரிய பெருமை. சோ இதுக்கு என்ன அறிகுறிகள் நாம கண்டுபிடிக்கலாம்? ஒருவன் ஒரு உண்மை கிறிஸ்தவனுக்கு இந்த ஆவிக்குரிய பெருமை ரொம்ப ஆபத்தான வியாதி. அது அவருடைய அழைக்கப்பட்ட காரணத்தையே அவர் இழந்து போவதற்கு வழி நடத்தும் என்று பார்த்து புரிஞ்சு கொண்டதுக்கு அப்புறம் இதை நாம் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஏன்னா நாம் எல்லாரும் புது சிருஷ்டிகள், நம்மை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் புது சிருஷ்டிகள். இப்ப நமக்குள்ள அந்த ஆவிக்குரிய பெருமை இருக்குதா? அந்த பாதிப்பு நமக்குள்ள வந்திருக்குதா? அந்த வியாதியினால நாம் தாக்கப்பட்டிருக்கிறோமா? அப்படி தாக்கப்பட்டிருந்தா நாம் அல்லது நம்மை சுற்றி இருக்கிற நம்முடைய சகோதரர் அல்லது நம்முடைய சகோதரிகள் இவர்களுக்குள்ள இந்த நோய் வந்திருக்குதா? இதை நாம் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? சிம்டம்ஸ் என்ன? ஏன்னா ஒரு வியாதியின் அறிகுறி இருக்கணும். ஆவிக்குரிய பெருமை ஒரு ஆவிக்குரிய வியாதினா கண்டிப்பா அதுக்கு அறிகுறிகள் அங்க இருக்கும். சோ இந்த ஆவிக்குரிய பெருமை நமக்குள்ள வந்திருக்குதா என்று நாம் எப்படி தெரிஞ்சு கொள்ளலாம், அல்லது அதைய அறிஞ்சு கொள்வதற்கான அறிகுறிகள் என்ன? முதல் முக்கியமான ஒரு அறிகுறி, ஒரு புது சிருஷ்டி ஆவிக்குரிய பெருமை என்னும் அந்த நோயினால பாதிக்கப்பட்டிருந்தா அதைய நாம அறிஞ்சு கொள்ளக்கூடிய முதல் அறிகுறி என்னன்னா, அவர் அந்த மாதிரி நோயினால பாதிக்கப்பட்டிருக்கிறார்ங்கிற விஷயத்த முதல் முதல்ல அவர் முற்றிலும் அறியாதவரா இருப்பதே. இது ரொம்ப முக்கியமான அறிகுறி. ஒரு புது சிருஷ்டி ஆவிக்குரிய பெருமை கொண்டிருக்கிறார், அதற்கான முதல் அறிகுறி என்னன்னா அதை பற்றி முற்றிலும் அவர் அறியாதவராக இருப்பார், அறிய முடியாதவராகவே இருப்பார், அவர் டோட்டல் இக்னோரன்ஸ்ல அங்க இருப்பார். ரொம்ப ஆச்சரியமான ஒரு அறிகுறி இந்த அறிகுறி. அந்த நோய் தனக்குள்ள வந்திருக்குது, அந்த பலவீனத்துக்குள்ள தான் போயிடுக்கிறோம், அது முதல்ல அவர் உணர்ந்து கொள்ளவே அங்க மாட்டார். சோ அது எப்படி அவர் ஒரு ஆவிக்குரிய பெருமை கொண்டிருக்கிறதே தெரியாம அவர் ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்துல அங்க நினைச்சு நிக்க முடியும்? சோ அதுக்கு விஷயம் பார்த்தோம்னா அவரு எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, அவர் பெருமை கொண்டிருக்கிறார், ஆனா அதை பற்றி முற்றிலுமே அறியாமையில இருக்கிறார்னா அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையே அது வந்துட்டு இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் காட்லினஸ் நாட் ட்ரூ காட்லினஸ். அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையே ஒரு ஒரு தெய்வீக தன்மை போன்ற ஒரு காட்சி அளிக்கும், ஆனா ஒரு உண்மையான ஒரு தெய்வீக தன்மை அவருக்குள்ள அங்க இருக்காரு. அது ஒரு மாயையா இருக்கு. அந்த மாயை அவரை என்ன பண்ணுனா, மற்றவர்களை வஞ்சிக்கிறது மாத்திரம் இல்ல, அவரு தன்னைத்தானே வஞ்சித்து கொண்டு தனக்குள் வந்திருக்கிற இந்த ஆவிக்குரிய பெருமை என்கிற வியாதியை அவர் அறிந்து கொள்ளாமல் இருக்க வழி நடத்தும். ஆனா அவர் வந்து ஆவிக்குரிய பெருமை கொண்டிருக்கிறாருங்கிற விஷயம் அவரை தவிர அவரை சுற்றி இருக்கிற மற்ற எல்லாரும் ரொம்ப ரொம்ப தெளிவா தெரிஞ்சு கொள்வாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் சிம்டம். சோ நம்ம ஸ்பிரிச்சுவல் ப்ரைட்ல இருக்கிறோமா இல்லையா? ஒருவேளை சப்ஜெக்ட் பேசுற போது பேசுகிறவர்கள் கூட அந்த உணர்வு இல்லாம பேசுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவ்வளவு டேஞ்சரஸ் டிசீஸ் தான் இது. ஏன்னா இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ரைட்ல பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சிம்டம் அவங்களுக்கு அதை பத்தி எந்த ஒரு அறிகுறியுமே தெரியாது. அவங்களுக்கு ரொம்ப நார்மலா இருக்கு. ஆனா சகோதர சகோதரிகளே, அதனுடைய ஆபத்து நம்ம பார்க்கிறோம். ஒரு பொய்யான தேவ பக்திய வெளிப்படுத்தி மற்றவர்கள் வஞ்சிக்கிறது மாத்திரம் இல்ல, தங்களை தாங்களே வஞ்சிக்கிறவர்களாகவும் இருந்து அந்த பெருமை அந்த பலவீனம் தங்களுக்குள்ள மேலும் மேலும் முன்னேறுவதற்கு காரணமா இருந்து மற்றவர்கள் அதை நல்லா அறிஞ்சு கொள்வதற்கும் அவர்களுடைய அறியாமை அங்க காரணமாக அங்கிருக்கும். இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு அறிகுறி. ஆவிக்குரிய பெருமையினால ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருந்தா இதை நாம கண் கூட பார்க்க முடியும். ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டா அது அவருக்கு தெரியாது, ஆனா அவரை சுத்தி இருக்கிற எல்லோருமே தெரிஞ்சு கொள்ளலாம், பிரதர் அல்லது சிஸ்டர் இந்த ஒரு ஆபத்துல அவங்க இருக்கிறாங்க. இதுதான் முதல் சிம்டம். சோ அடுத்த சிம்டம் என்ன? எப்படி பயர் கிறிஸ்தவர்கள் ஒரு ஆவிக்குரிய கிரியைகள் நிமித்தம் ஆவிக்குரிய மேட்டிமையா நினைக்கிறாங்களோ அதே போலதான் ஒரு உண்மை கிறிஸ்தவனுக்கும் அடுத்த அறிகுறிகள் எல்லாம் என்ன? அவங்க ஆவிக்குரிய பெருமையினால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. சோ இப்ப நம்முடைய ஆவிக்குரிய கிரியைகள் என்று அங்க இருக்குது. சோ இந்த கிரியைகள் அதுல கூட வெளிப்படும். நாம ஆவிக்குரிய பெருமை கொண்டிருக்கிறோமா இல்ல? முதல்ல என்ன கிரியை நாம சொல்லலாம்? நாம அறுவடையின் காலத்துல அங்க இருக்கிற புதிய சிருஷ்டிகள் கண்டிப்பா கர்த்தரோடு கூட பிரதான அறுவடையாளனோடு கூட அந்த அறுவடையின் வேலைகள்ல நாம இணைஞ்சிருப்போம். அதிகமான பிரசங்கங்கள், அதிகமான பயணங்கள், அதிகமான பிரயாசங்கள் அறுவடையின் நிமித்தம் நாம் ஏறெடுக்கிற ஒரு சகோதரனாக ஒரு சகோதரியாக அறுவடையின் வேலைகள் நாம் அதிகமாக செய்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புல நாம் இருந்து அந்த வாய்ப்புகள் அது நாம செய்வதை குறிச்சு நாம பெருமை பேசுகிறவர்களா இருந்தோம்னா முத பாயிண்ட். நம்முடைய அறுவடையின் வேலையில நம்முடைய பங்கு பெரிதாக இருக்குமே ஆனால் அல்லது அது சிறிதாக இருக்குமே ஆனாலும் கூட பரவாயில்ல, ஆனா அவைகளை குறிச்சு நாம பெருமையாக பேசுகிறவர்களா காணப்பட்டா ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் நாம வேற என்ன சொல்லலாம்? நாம எல்லா விதமான மீட்டிங்ஸ், அது எக்லீசியா மீட்டிங்ஸா இருக்கலாம் அல்லது வெளியூர் கன்வென்ஷனா இருக்கலாம் அல்லது எக்ஸ்ட்ரா பப்ளிக் மீட்டிங்ஸா இருக்கலாம், இதுக்கு எல்லாமே தொடர்ந்து ரெகுலரா போகிறவர்களாக இருந்து அதை வந்து பெருமையாக பேசுகிறவர்களா நாம் இருக்கிறோம்னா இது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது, ஒருவேளை நாம பெற்றுக்கொண்டிருக்கிற அறிவு நம்ம அதிகம் படிக்கிறவர்களா இருக்கிற ஒரு வாய்ப்புல இருந்தோம்னா அது ரீப்ரிண்ட்ஸ் அது வால்யூம் அல்லது எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ் இவைகளை படிச்சு அறிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புல இருக்கிறவங்களா இருந்தா அவைகளை குறிச்சு பெருமையா பேசுகிறவர்களா இருந்தா நம்ம வாட்ச் பண்ண வேண்டிய மூணாவது பாயிண்ட். சகோதர சகோதரிகளே, அல்லது மற்ற எந்த ஒரு ஆவிக்குரிய வேலை ஆவிக்குரிய பிரயாசங்களாக இருந்தாலும் அவைகளை ஏறெடுத்ததுக்கு பின்பு அவைகளை குறிச்சு நம்ம சகோதர சகோதரிகள் மத்தியில பெருமையாக பேசுகிறவர்களா இருந்தா டேக் கேர். அதுதான் சகோதரங்க நம்ம சொல்றோம். சோ ஜாக்கிரதையா இருங்க. இந்த காரியங்கள் எல்லாமே நாம செய்கிறவர்களா இருந்து அதற்கு பின்பு அவைகளை குறிச்சு பெருமையாக பேசக்கூடிய ஒரு ஆவி வெளிப்படுத்தணும்னா நம்மை அதி சீக்கிரத்துல இந்த நோய் ஆட்கொண்டு விழுங்குவதற்கு ஆயத்தமா இருக்கு. அதனால் இப்படிப்பட்ட கிரியைகள் வெளிப்படுத்துகிற சகோதர சகோதரிகள் ரொம்ப உஷாராக அங்கிருக்கு. நாம் சொல்லும் பொழுது எதை பத்தி மாத்திரம் சொல்றோம்னா அந்த பெருமையாக பேசக்கூடிய தன்மை நம்முடைய பிரயாசங்கள் ஆவிக்குரிய முயற்சிகள் ஆவிக்குரிய ஸ்லாக்கியங்கள் அவைகளை ஈடுபட்டுட்டு அந்த ஈடுபடுறத பத்தி பேசவே இல்லை, ஆனா அப்படி ஈடுபட்டதுக்கு பின்பு அதை மற்றவர்களுக்கு முன்பாக பெருமையாக பேசுகிறவர்களா இருந்தோம்னா அந்த பெருமை பேசுகிற தன்மை இருக்கிற பொழுது அது நம்ம கிளியரா வாட்ச் பண்ணணும். ஏன்னா அது வந்து ஒரு ஏற்ற சூழல் தேவன் அனுமதிச்சுட்டா இந்த தன்மை நாளடைவில் எங்க கொண்டு போய் முடியும்னா இந்த டேஞ்சரஸ் ஸ்பிரிச்சுவல் பிரைட்ல கொண்டு போய் அங்க முடியும். ஆனா இந்த கிரியைகள் உண்மையிலேயே நல்ல கிரியைகள், இந்த கிரியைகள் தான் செய்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கோம், இதுதான் நாம செய்யணும். கண்டிப்பா நம்முடைய நேரங்களை மற்ற உலக பிரகாரமான விஷயங்களுக்கு செலவிடுவதோ அல்லது மாம்சத்தை திருப்திப்படுத்தக்கூடிய காரியங்களுக்கு செலவிடுவதையோ நாம தவிர்த்துட்டு சோ இந்த கிரியைகள் எல்லாம் செய்து அறுவடை வேலையிலேயோ அல்லது மீட்டிங்ஸ் அட்டன் பண்றதுலயோ அல்லது தெய்வீக திட்டத்தை படிச்சு அறிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயத்தை நம்ம செலவிடுவது அதுதான் தேவ சித்தம். ஆனால் அந்த சித்தம் செய்தது பின்பு அதை குறிச்சிட்டு நாம இப்படி செஞ்சிட்டோம், நாம வந்துட்டு இவ்வளோ அட்டன் பண்றோம், நாம வந்துட்டு இவ்வளோ படிச்சிட்டோம் அறிஞ்சிட்டோம், இந்த மாதிரி பேச்சுக்கள் வந்துட்டு சகோதரிகள் மத்தியில நாம பேசணும்னா அந்த ஸ்பிரிட், அந்த ஸ்பிரிட் போஸ்டிங் ஸ்பிரிட், அதுதான் ஆமா. இங்க கூட இன்னும் தெளிவான அதற்காக இந்த நல்ல விஷயங்களை மற்றவர்கள் கிட்ட பகிர்ந்து கொண்டு அவர்களும் கூட அதே காரியங்கள்ல தங்களை அர்ப்பணித்துக் கொள்வதற்கு அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக இதே காரியங்களை ஒரு நல்ல சாட்சியா சகோதரர்கள் கிட்ட பகிர்ந்து கொள்ளுகிறத பத்தி நாம அங்க பேசுவோம். சோ நாம் என்ன விசுவாசிக்கிறோமோ நம்ம ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறும் போது அந்த ஷார்ப்னஸ் நமக்கு ரொம்ப முக்கியம். சோ ஒரு பாயிண்ட் நாம அங்க பார்க்கும் பொழுது அதை சரியா அங்க புரிஞ்சுக்கணும், எந்த எது சொல்லலாம் எது சொல்லக்கூடாது, அவ்வளவுதான். சோ அப்போ இங்க நாம பார்க்கிறோம் அந்த கிரியைகள் நல்லது, அந்த கிரியைகள் செய்யணும், அந்த கிரியைகள் மற்றவர்கள் செய்யும் படிக்கு மற்றவர்களை ஊக்குவிக்கணும், ஊக்குவிக்கிற மாதிரி நம்முடைய பேச்சுகள் ரொம்ப தாழ்மையில ரொம்ப அன்பில இருக்கணும். அதே சமயத்துல அது ஒரு தற்பெருமை அடித்துக் கொள்வது போன்ற ஒரு தோரணை இல்லாம அங்க இருக்கணும். சோ ஒருவேளை அப்படி இருந்துச்சுன்னா அது வந்துட்டு the disposition to boast. So, தன்னை தங்களுடைய கிரியைகளை குறித்து பெருமையாக பேசுவது போன்ற அந்த தோரணை அது ரொம்ப ஆகுது. அது ஒரு சிம்டம், இது இன்னொரு சிம்டம். அவர்கள் ஆவிக்குரிய பெருமைக்குள்ள இழுக்கப்பட்டு கொண்டிருக்கிறதை நாம் அங்க உணரலாம் சகோதர சகோதரிகளே. சோ அப்போ இது நாம என்ன சொல்லலாம், ஒருவேளை இந்த மாதிரி அறுவடையின் வாய்ப்புகள் அல்லது நம்முடைய சகோதரர்களுக்காக நம்ம பலியாக கூடிய ஸ்லாக்கியங்கள் அல்லது தேவனுடைய வார்த்தைகளுக்கு ஒரு பிரதிநிதியா இருந்த அதை அநேகருக்கு எடுத்து சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஸ்லாக்கியம், நம்முடைய அனைத்தையும் நம்ம விற்று நம்முடைய சகோதரர்களுக்காக கொடுக்கிற அந்த தன்மை, இவைகள் எல்லாம் ஒருவேளை தேவன் நம்ம கையில கொடுத்திருந்தா அது தேவன் கொடுத்திருக்கோம், அது தேவனுடைய அவருடைய சுத்த கிருபையை நம்ம அதை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். மேன்மை பாராட்டுவதற்கு நம்ம இடத்துல அங்க ஒண்ணுமே இந்த ஹம்பிள்னஸ், அந்த குவைட்னஸ், அந்த காம்னஸ் அது புதிய சிருஷ்டிகளுக்கு ரொம்ப ரொம்ப அங்க முக்கியம். மற்றபடி நம்ம பெருமையா பேசுவதற்கு நம்ம இடத்துல அங்க எதுவும் இல்லை. இந்த ஒரு ஸ்டாண்ட், இந்த ஒரு நிலை ஒரு புதிய சிருஷ்டி அங்க எடுக்கும். வேற சிம்டம் என்ன சொல்லலாம், வேற அறிகுறியன், ரெண்டு தான் நாம பேசிட்டு இருக்கோம். ஒன்னு ஆவிக்குரிய பெருமையினால பாதிக்கப்பட்டிருக்கிறவருக்கு அவர் பாதிக்கப்பட்டிருக்கு அவருக்கு சுத்தமா தெரியவே தெரியாது, ஆனா மற்றவங்களுக்கு நல்லா தெரியும். ரெண்டாவது அவருடைய பேச்சில அந்த பெருமை பேசக்கூடிய தோரணை அங்க வெளிப்படும், அவருடைய பிரயாசங்கள் குறிச்சு அந்த தோரணை வெளிப்படும், ரெண்டாவது அறிகுறி. மூணாவது அறிகுறி என்ன என்று பார்க்கும் போது இது கொஞ்சம் வினோதமானது, ஆனா இது கூட நாம கண்ணார காணலாம். எப்படின்னா ஒருவேளை ஒரு டிஸ்கஷன்ல நாம இருக்கிறோம் அல்லது ஒரு என்ன சொல்லலாம் ஒரு கருத்தை பற்றின ஒரு விவாதத்துக்குள்ள சகோதரர்களுக்கு மத்தியில அல்லது சகோதரிகள் சகோதரிகளுக்கு மத்தியில இல்லாட்டி சகோதர சகோதரிகள் கூடி வந்து ஆலோசனை பண்ணுகிற இடத்துல அது இருக்கும் பட்சத்துல நாம நம்முடைய கருத்துக்காக நாம நிக்கிறோம். அந்த பாயிண்ட் குறிச்சு நம்முடைய கருத்து தான் பெஸ்ட், மற்றவர்கள் கருத்து கூறுகிறார்கள் ஆனா அந்த கருத்துக்கள் அவ்வளவா இசைந்து வரதில்லை, அது நாம கொஞ்சம் கூட எப்பொழுதுமே கன்சிடர் பண்றதில்லை. நம்ம கருத்து தான் பெஸ்ட், இந்த ஒரு நிலையிலேயே நாம் இருந்துட்டு நம்முடைய கருத்துக்களுக்காக நம்முடைய ஆங்கிள் நம்முடைய கோணங்களுக்காக மாத்திரமே நம்ம இருந்துட்டு அதுல மாத்திரமே திருப்தி கொண்டு ஒருவேளை இன்னொரு சகோதரன் இன்னொரு சகோதரி ஓரளவுக்கு அந்த சரியான சிந்தையோடு சொல்லக்கூடிய விஷயங்களை கூட நம்ம கருத்துல கொள்ளாதவர்களா நாம் இருந்தோம், நம்முடைய வியூஸ் நம்முடைய நோக்கங்கள் நம்முடைய எதிர்பார்ப்புகளுக்காகவே நாம் நிற்கிறவர்களா இருந்தோம்னா இது ஒரு இண்டிகேஷன், இது ஒரு அறிகுறி, நாம் வந்துட்டு அந்த ஆவிக்குரிய பெருமையில அங்க மாட்டிட்டு இருக்கிறோம், ஸ்பிரிச்சுவல் ப்ரைடுல வந்துருக்கிறோம். ஏன்னா இது ஸ்பிரிச்சுவல் ப்ரைடு, ஆவிக்குரிய பெருமை. இது என்ன, இது வேற மாதிரி எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம், இங்கிலீஷ்ல பிரதர் இன்னொரு வார்த்தை கொடுக்கிறார், செல்ஃப் அஷூரன்ஸ். செல்ஃப் அஷூரன்ஸ் அப்படின்னா இந்த ஆவிக்குரிய பெருமைக்கு என்ன மாதிரி ஒரு விளக்கம் கொடுக்கலாம்னா தன்னை பற்றி தான் பெற்றிருக்கிற நிச்சயம், அவ்வளவுதான். தன்னை பற்றி தன் கருத்துக்கள் பற்றி தன் செயல்பாடுகள் பற்றி தான் தானாக அடைஞ்சிருக்கிற நிச்சயம் அதுதான். அதுக்கு மேல இல்ல, இதுதான், இதுக்கு மேல இல்ல, இதுக்கு வேற அங்க இல்ல. சோ இந்த அஷூரன்ஸ், செல்ஃப் அஷூரன்ஸ் அப்படின்னா சுயமாக நாம நம்ம இதயத்துல நம்மை பற்றி நாம வளர்த்து கொள்ளுகிற ஒரு நிச்சயம். இந்த நிச்சயம் தான் ஆவிக்குரிய பெருமை. ஆனா அது இந்த மாதிரி விஷயங்கள்ல அங்க வெளிப்படும். ஆனா சில சமயங்கள்ல, சில வாக்குவாதங்கள்ல, சில கலந்துரையாடல்கள் இது உண்மையிலேயே சம்பவிக்கலாம். நம்முடைய கருத்து சரியா இருக்கும், மற்றவருடைய எதிர்பேசுகிறவருடைய கருத்து சரியா இல்லாமே கூட இருக்கும். இதெல்லாம் வந்து நமக்கு இடையில நடக்கவே நடக்காது சொல்ல முடியுங்களா? கண்டிப்பா சொல்ல முடியும். சில சமயங்கள்ல லீட் பண்ற பிரதர்ஸ்னுடைய கருத்துக்கள் கூட அங்க தவறுதலா அங்க இருக்கிறதுலாம் வாய்ப்பு. இதெல்லாம் நடக்கவே முடியாது, நம்ம சொல்ல முடியாது. ஆனா அப்படி வரும் பொழுது நாம என்ன செய்யணும்? நம்முடைய அந்த ரியாக்ஷன் எப்படி இருக்கணும்? ஒரு உண்மையான ஒரு புதிய சிருஷ்டியினுடைய ஒரு ரியாக்ஷன் கண்டிப்பா. ஒரு ஏற்ற விஷயங்கள் வெளிப்படுவதற்கு அவர்களுக்கு காசு இருக்கணும், கொஞ்சம் பொறுமை காமிக்கணும். தங்க நாள் இயன்ற வரைக்கும் அந்த பொறுமை இருக்கும். ஒருவேளை அப்பொழுதும் கூட மற்ற சகோதரிகளுக்கு பிரயோஜனம் மற்ற காரியங்கள் ஒருத்தர்கிட்ட இருந்து வெளிப்படுது என்று சொல்லும் பொழுது இதை சரியா, அதை கூட அன்பு, அதை கூட தாழ்மையில அதை முன் நிறுத்துறதுக்கு அங்க முயற்சி நம்ம செய்யணும். அது தப்பு. ஆனா வெறுமனே பொதுவாக எப்பொழுதும் நம்முடைய கருத்துக்களுக்கு நாம் அங்க நிற்பது என்பது அது ஒரு ஸ்பிரிச்சுவல் அங்க பிரைட் இருக்கிறது ஒரு அறிவு. ஆனா இந்த மாதிரி செய்யும் பொழுது கூட நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா அங்க இருக்கணும் என்று சொல்றோம். சோ ஒரு தவறு அதை நாம சுட்டி காண்பிக்கிறோம், அநேகருடைய பிரயோஜனத்துக்காக சுட்டி காண்பிக்கணும். அப்படி காண்பிக்கும் பொழுது கூட நம்ம என்ன மனசுல வைக்கணும் நம்ம பார்த்தோம்னா சகோதர சகோதரிகளே. சோ நம்முடைய கருத்துக்களோடு இசைகிற கருத்துக்களே தேவனை மகிமைப்படுத்துங்கிற நிலைமைக்கும் நாம அங்க போயிடக்கூடாது. ஒருவேளை நம்முடைய கருத்துக்களுக்கு இசையாத கருத்துக்கள் எல்லாமே தேவனுக்கு அவருடைய மகிமை குறைக்கிற மாதிரியான கருத்துக்கள் அப்படி வரக்கூடாது. நம்ம மைண்டுக்கு ஏற்றதா பேசினாங்கன்னா எக்ஸாக்ட் கரெக்ட், அப்படி இல்லாட்டி அது வந்து ராங். இதுக்கு கூட அங்க தள்ளும், அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். ஆனா பாருங்க நம்ம எல்லாமே அங்க செய்யணும். அப்ப இதெல்லாம் அந்த அறிகுறிகள். ஒரு புது சிருஷ்டி அந்த ஆவிக்குரிய பெருமைக்குள்ள அவர் பாதிப்படைஞ்சிட்டா நாம் அதை புரிஞ்சு கொள்வதற்கான சில அறிகுறிகள். ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு டேஞ்சர் என்ன சொல்லிட்டார்னா, இது ஒரு வியாதி, ரொம்ப ஆபத்தான வியாதி, இரண்டாம் மரணத்துல தான் கொண்டு போய் முடியும். ஆனா வந்திருக்கிறவருக்கு வந்திருக்குன்னு அவருக்கே தெரியிருக்கு வாய்ப்பு இல்லாத ஒரு வியாதி. ஆனா கண்டிப்பா அவரை சுற்றி இருக்கிறவங்க கண்டுபிடிச்சுக்கலாம் இவருடைய ஆக்டிவிட்டீஸ். அது ஸ்பிரிச்சுவல் பிரைடுக்கு அருமையான அறிகுறிகள். ஏன்னா அவர்கிட்ட இந்த சிம்டம் அங்க தெரியும். முதல்ல அவர் அதை பற்றி அறியாம உணராம அங்க இருக்கிறார், பேசுறார், செயல்படுறார். அவருக்கு அது தெரியறதே இல்ல, அவர் ஒத்துக்கொள்றதே இல்ல. இது கிளியர் இண்டிகேஷன் அவர் ஸ்பிரிச்சுவல் பிரைட்ல இருக்கிறார். நெக்ஸ்ட் தன்னுடைய கிரேகள் குறிச்சோ பெருமையான பேச்சுக்கள், அது கிளியர் இண்டிகேஷன். மூணாவது மற்றவர்கள் கருத்துக்கு அங்க வாய்ப்பில்லை, தன் கருத்துக்காக போராடுறக்கணும். இது வந்துட்டு மூணாவது இண்டிகேஷன். அந்த ஆவிக்குரிய பெருமை வந்திருப்பதற்கான அந்த அறிகுறிகள் என்று அங்க நாம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. ஆனாலும் நாம் இது சொல்லும் பொழுது சோ சில நியாயமான விஷயங்களை, நியாயமான ஒரு பொறுமை, ஒரு காலத்துக்காக காத்திருக்கிறது, இருந்துட்டு அதைய சரியான முறையில அறிவிக்கிறது கண்டிப்பா செய்யணும். நாம் சபையினுடைய அங்கங்களாக, சகோதரர்களுடைய காவலர்களாக, சகோதரர்களை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்கு அது செய்யணும். அதுல நாம் எந்த ஒரு நம்ம மாற்று கருத்தும் நம்ம அங்க முன் வைக்கிறது அங்க இல்ல சகோதர சகோதரி. சரி, சாவிக்குரிய பெருமை ரொம்ப ஆபத்து. ஆவியில ஜெனிப்பிக்கப்பட்டவங்களுக்கு அதனுடைய அறிகுறிகள் இப்படித்தான் இருக்கும். ஆனா யாருக்கு இந்த ஆவிக்குரிய பெருமை அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? இந்த நோய் யாருக்கு அதிகமாக, யாரை அதிகமாக தாக்கும் அது கூட நாம இருக்கும். ஏன்னா ஒரு நோய் நேர்த்துட்டா அது சிலர்கிட்ட ரொம்ப ஆக்டிவா இருக்கும், மற்றவங்கிட்ட அவ்வளவு ஆக்டிவா இருக்காது. இப்ப பாருங்க நம்ம டெங்கு காய்ச்சல்னா சிம்பிளா சொல்லுவோம், குழந்தைகளை ரொம்ப கேர்ஃபுல்லா பாதுகாத்து, ஏன்னா அவங்களுக்கு தான் அது ரொம்ப சீக்கிரமா அஃபெக்ட் ஆகும். அதே மாதிரி மற்ற நோய்கள், ஒரு ஒரு நோய்க்கும் அதனுடைய தன்மைக்கு என்ன இருக்குன்னா அது சிலரை மாத்தம் ரொம்ப கிளியரா அட்டாக் பண்ணும். சோ ஆவிக்குரிய பெருமை, த ஸ்பிரிச்சுவல் பிரைட், த செல்ஃப் அஷூரன்ஸ், இது யாருக்கு அதிகமாக அங்க வரும் சகோதர சகோதரிகளே? கண்டிப்பா இந்த நோயினால பாதிக்கப்படக்கூடிய மிகப்பெரிய ஆபத்துல யார் இருக்கிறாங்க அப்படின்னா, யார் யார் எல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு பிரதிநிதியாக இருந்து அதைய எடுத்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புல கர்த்தருடைய கரத்துல ஒரு பாத்திரமா இருக்கிறாங்களோ, யார் யார் எல்லாம் சத்தியத்தை பிரஸ்தாபப்படுத்தக்கூடிய மாபெரும் சிலாக்கியத்தில் இருக்கிறாங்களோ, முதல்ல இவங்களுக்கு இந்த ஆவிக்குரிய பெருமையை தாக்கிறதுக்கு அங்க வாய்ப்பு இருக்கு. என்ன சொல்லலானா, those who are identified with the promulgation of this truth, தேவனுடைய மாபெரும் சத்தியத்தை அதை பிரஸ்தாபப்படுத்தக்கூடிய மாபெரும் வாய்ப்புல சம்பந்தப்பட்டிருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்புகள் அதிகம். சிம்பிளா சொல்லணும்னா, ஸ்பீக்கர்ஸ், தேவனுடைய வார்த்தைய பகிர்ந்தளிக்கக்கூடிய சகோதரர்கள், சில சமயங்கள்ல சகோதரர்கள், ஏன்னா அவங்க கூட அறுவடை வேலை செய்யலாம் செய்யறாங்க. சோ இந்த அறுவடை வேலையில தங்களை இணைத்துக் கொண்டு தேவனுக்காக ஒரு பிரதிநிதியார்ந்தவருடைய வார்த்தைகளை பிரஸ்தாபப்படுத்தும் பாத்திரங்கள், இவங்களுக்கு முதல் வாய்ப்பு இந்த ஸ்பிரிச்சுவல் பிரைடு அட்டாக் பண்றது. அதனால தான் யாக்கோபு 3:1 நாம் அந்த வசனம் அங்க வாசிக்கிறோம். வசனம் வாசி, ஏன் இந்த ஒரு வசனம் அங்க சொல்லிட்டாங்க, இதெல்லாம் நிறைய காரணம் நாம சொல்லலாம். இதே வேற ஆங்கிள் நாம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஆனா இன்னைக்கு நாம பார்க்கும் பொழுது ஏன் வந்துட்டு அநேகர் போதகர்கள் ஆகிறாதீங்க சொல்றாருன்னா, ஏன்னா அந்த ஸ்தானத்து அதிக சோதனைக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு ஸ்தானம். கண்டிப்பா தேவனுடைய அந்த சத்தியங்களை பிரஸ்தாபப்படுத்துறது மாதிரியான ஒரு பெரிய ஸ்லாக்கியமே வேற எதுவும் இல்லை இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை. அவ்வளவு பெரிய ஒரு ஸ்லாக்கியம், ஏன்னா அது அவருடைய ஞானம். அவருடைய ஞானம் நம்ம வாய் மூலம் வெளிப்பட்டுச்சுன்னா, அவருடைய ஞானத்துக்கு நியாயமா போகிற அந்த மகிமை கணம் முதல்ல யார்கிட்ட வரும், நம்ம கிட்ட வரும். அது நம்ம தாங்குற அளவுக்கு நம்ம கெப்பாசிட்டி உள்ள ஜனங்களா பாத்திரங்களா நிச்சயமா கிடையாது. சோ தேவனுடைய அந்த ஞானத்தினுடைய அந்த ஹார்மோனி, அந்த இசை, அந்த அழகு, அந்த அற்புதம், அந்த புனிதம், இது வந்து நம்ம வாயில நம்ம சொல்லும் போதே சகோதர சகோதரிகளே, அந்த மாதிரியான சகோதரர்களுக்கு கண்டிப்பா நம்ம அங்க பார்க்கும் பொழுது கேட்கக்கூடியவர்கள் ரொம்ப ஆச்சரியமாயிடும், எப்படி இவருக்கு இவ்வளவு ஞானம் வந்து வருது இல்லைங்களா. ஒரு ஃபாலோ அப் கிளாஸஸ்ல புதுசா சத்தியம் சொல்லும் பொழுது ஜனங்கள் முகத்துல பாக்குறோம் இல்லைங்களா, அந்த ஆச்சரியம், அந்த பயம், அந்த நடுக்கம், நிறைய அப்படி அசந்துருவாங்க, அதை வெளிப்படுத்தவும் செஞ்சுருவாங்க. எப்படி இந்த மனுஷனு, எது பாஸ்டர் படிக்காதவரு, சபையில ரொம்ப நாள் இல்லாதவரு, ஒரு சாதாரணவரா தெரியவரு, இவ்வளவு ஞானம் எப்படி வந்துச்சு? இது கேட்கிறவங்களுடைய பார்வை அப்படியே காமிக்கும். இத வந்து கண்டிப்பா முன்னாடி நின்று பேசுறவர் அப்படியே அப்சர்வ் பண்ற வாய்ப்பு அவங்களுக்கு தங்கும். கொஞ்ச நாள் அதே கேள்வி அவருக்குள்ள வரும், நான் எப்படி இவ்வளோ ஞானமா பேசுற எல்லாரும் சொல்றாங்க, நான் எப்படி? இந்த கேள்வி அவங்களுக்குள்ளேயே வரும் பொழுதுதான் அதுதான் அந்த ஸ்பிரிச்சுவல் பிரைடுக்கான செகண்ட். அவங்க எப்போ அது தேவனுடைய வல்லமை, அவருடைய ஆவி, அவருடைய கிருபை மறந்துட்டு கொஞ்சம் சுயம் பத்தி, அந்த வேலையில நம்முடைய பங்கு பத்தி யோசிக்கிறோமோ, அதுதான் ஸ்பிரிச்சுவல் பிரைடுக்கான கணம் தருணம். அங்க ஆரம்பிக்குது அந்த வாய்ப்புகள். நிறைய சமயங்களை நாமளே பார்த்திருக்கிறோம். சில பிரதர் சப்ஜெக்ட் கொடுத்துட்டு இறங்கும் போது புதுசா வந்தவங்க என்னென்ன வார்த்தை எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க தெரியுங்களா, நீங்க தான் எனக்கு காட் ஃபாதர் கேட்கறது. அப்ப நமக்கு பக்கம் அங்க இருக்கிற சகோதரருக்கு எப்படி, நீங்க காட் ஃபாதர் நிறைய சொல்லிடுறாங்க, பெரிய பெரிய வார்த்தைகள் எல்லாம் சொல்லிடுறாங்க. ஆனா நம்ம பிரதர்ஸ் எல்லா இடத்துலயும் அந்த ஹியூமிலிட்டி எடுப்பாங்க, உடனே கடிச்சுதான் சொல்லுவாங்க அவங்க கரெக்ட். ஆனா அந்த சத்தியம் போய் பிரஸ்தாபப்படுத்தும் பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு பிரதிநிதியா இருக்கிறத அந்த ஒரு ஒரு ஸ்லாக்கியத்துல எவ்வளவு ஆபத்து அங்க இருக்குன்னா ரொம்ப இருக்குது. அதனாலதான் இங்க யாக்கோபு சீரியஸா சொல்றா, எப்படி பாருங்க இது நல்ல ஒரு விஷயம் இல்ல, எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் சொல்றோம், ஆனா அங்க யாக்கோபு சொல்லும் போது அந்த ஸ்லாக்கியம் கொஞ்சம் நீங்க கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னா, அந்த ஸ்லாக்கியத்துல கிடைக்கிற ஆசீர்வாதத்தை காட்டிலுமே ஆபத்து நிறைய இருக்குது. ஸ்பிரிச்சுவல் பிரைட் உங்களை அஃபெக்ட் பண்ணிடலாம். சோ அதுதான் அவருடைய அந்த ஒரு எச்சரிப்பு சத்தம் அங்க சொல்றோம். கண்டிப்பா அதற்காக இந்த வேலையை நாம் செய்யாமல் இருந்துட முடியாது சகோதர சகோதரிகளே. ஆனா நாம் எப்பொழுதுமே அதை அங்க புரிஞ்சு கொள்ளணும். தேவனுடைய சத்தியத்துக்கு பிரதிநிதியாக நாம் நிற்கிறோம் என்று சொல்லும் பொழுது அது முதல்ல நம்ம பேசுவது தேவனுடைய திட்டம், நம்முடைய திட்டம் இல்லை. அந்த திட்டம் அவருடைய சர்வ ஞானத்துல ஏற்படுத்தப்பட்டிருக்கு, நம்முடைய ஞானத்துல இல்லை. இது நம்ம மைண்ட் அங்க வைக்கிறோம். ஒரு வேலை தேவன் சக்சஸ் கொடுக்கறாங்க இந்த வேலைகள்ல, அந்த பிரயாசங்கள்ல, ஒவ்வொரு சக்சஸ்க்கும் ஒரு ஒரு படி நாம தாழ்ந்து போவது நம்முடைய பர்சனல் லைஃப்ல நம்ம மனசுல ஊழியர் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் சகோதர சகோதரிகள். இந்த கனமான ஊழியத்துக்கு நாங்கள் அபாத்திரமானவங்க அது மைண்ட்ல இருக்கு. அதாவது we have to feel about our unworthiness every time. நம்ம வந்து இந்த கனமான ஊழியத்திற்கு கண்டிப்பா தகுதி இல்லை. அதான் நம்ம சொல்றோம் தேவனுடைய மகிமை அவருடைய தெய்வீக ஞானம் வெளிப்படுவதற்கு இந்த வாய் ஒரு கருவினா அது நம்ம தகுதியே இல்லை. ஸோ அது நம்ம எப்பயுமே அந்த மைண்ட்ல அங்க வைக்கிறது அங்க நல்லது சகோதர சகோதரிகளே. ஆனா முதல் முதல்ல இந்த வியாதி பார்க்கும் பொழுது பொதுவா இது எல்லா ஆவினால் ஜெனிப்பிக்கப்பட்ட எல்லாருக்குமே இந்த நோய் வருவதற்கு வாய்ப்பு இருந்துட்டாலும் ரொம்ப பிரதானமா சொல்லும் பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு பிரதிநிதியா இருக்கிறவங்களுக்கு இது வருவதற்கான வாய்ப்புகள் முதல்ல அதிகம். நெக்ஸ்ட் நாம யாருக்கு நம்ம சொல்லலாம் ஸ்பெஷல் டெஸ்ட் அப்பான் எல்டர்ஸ் அண்ட் டீக்கன்ஸ். அடுத்து இது யாருக்கு அதிகமா வருவதற்கு வாய்ப்பு இருக்கு? கண்டிப்பா ஒரு சபையாரால தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த சபைக்கு ஊழியக்காரர்களா நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த மூப்பர்கள் மற்றும் உதவிக்காரர்கள் இவர்களுக்கு இந்த வியாதி வருவதற்கு அதிக வாய்ப்புகள் அங்க இருக்கிறதை நம்ம அங்க புரிந்து கொள்ளணும் சகோதர சகோதரிகளே. சோ அதனாலதான் அப்போஸ்தல் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் போது எல்டர்ஸ் குவாலிபிகேஷன் பத்தி பேசும் போது அவர் ஒரு வார்த்தை அங்க சொல்றார், நீங்க நூ அந்த எல்டருக்கு தேர்ந்தெடுக்கப்படுகிற நூதன சீஷனாயிட இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாது? அவர் இருமா படைஞ்சிட்டு மேட்டிமை கொண்டு அவர் சீக்கிரமா வழி விலகி அவருக்கு மாத்திரம் இடரல் அல்ல, ஒட்டுமொத்த அவர் ஊழியம் செய்வதற்காக இருக்கிற ஜனங்களுக்கும் இடரெல்லாம் போயிடக்கூடாது. ஏன் நூதன சீஷனா இருக்கக்கூடாது? நூதன சீஷன் இந்த ஆவிக்குரிய பெருமைய பேலன்ஸ் பண்ணுவதற்கு அவருக்கு போதிய அனுபவம் அல்லது அந்த ஒரு பக்குவமே பொதுவா இல்லாமல் அங்க போயிடும். அதுதான் அங்க சொல்ற. சோ அப்ப அந்த வசனம் நீங்க வாசிங்க 1 தீமோத்தேயு 3:6. பெருமை கொண்டுட்டு மேட்டிமை அடைஞ்சிட்டு சீக்கிரமா பிசாசு எப்படி அதே மேட்டிமையில விழுந்து போனாரோ அதே ஆக்கினைகள் இவரும் போயிடாத படிக்கு பெட்டர் இப்படி இருந்துட்டா அங்க நல்லது. ஆனா இது கண்டிப்பா நூதன சீஷர்களா தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு மாத்திரம் இல்ல, இந்த ஸ்தானத்துல வரக்கூடிய எல்லாருக்குமே இந்த வியாதி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதுவும் நம்ம அங்க புரிஞ்சுக்கணும் அந்த ஸ்தானம் அப்படிப்பட்ட ஸ்தானம். சோ அந்த ஸ்தானத்துல இருக்கக்கூடிய சகோதரர்களே இந்த வியாதி குறிச்சு தங்களை தாங்களே ரொம்ப அதிகமா கேட்டுக்கொள்ள வேண்டியது அவசியமாக அங்க இருக்குது. சோ ஸ்பீக்கர்ஸ்க்கு அப்புறம் நம்ம சொல்லும் பொழுது இங்க நாம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே ஒரு சபையாரால தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற ஊழியக்காரர்கள் அவர்களுக்கு இந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் பிரைட் அங்க வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதை நாம் அங்க பார்க்கிறோம். சோ அதான் பிரதர் சில அருமையான ஆலோசனை அங்க சொல்றோம். இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆபத்து இந்த ஸ்தானத்துக்கு இருக்குது என்று சொல்லும் பொழுது அங்க சபையாரால தேர்ந்தெடுக்கப்படுகிற சகோதரர்கள் கூட ரொம்ப ஐயத்தோடும் நடுக்கத்தோடும் தான் அந்த ஸ்தானத்துக்கு அவங்க ஒப்புக்கொள்வாங்க. குடும்ப கூடுமான வரைக்கும் இதுல இருக்கிற ஆபத்து கருதிட்டு அதை தானாக முன்வந்து ஏற்றுக்கொள்ளாமலே இருப்பாங்க. ஒருவேளை தேவனுடைய மேலான ஒரு கிருபையும் வாய்ப்பும் அந்த ஒரு ஊழியத்துக்கு அவர்களை நிர்பந்திச்சாலே ஒழிய அவர்கள் அந்த ஒரு ஸ்தானத்தை அங்க எடுத்துக்கொள்ள கூடாது. ஏன்னா அவ்வளவு ஆபத்து இந்த ஸ்பிரிச்சுவல் பிரைடு எல்டர்ஸ் அண்ட் டீக்கன்ஸ்க்கு வருவதற்கு அங்க வாய்ப்புகள் அங்க இருக்கு. ஆனா நல்லா கவனிக்கணும், நம்ம எப்பயுமே அந்த ஃபர்ஸ்ட் சிம்டம் தான். இது வந்துடுச்சுன்னா அது வந்திருக்கிறவங்களுக்கு தெரியாது. நம்மளை இந்த டிசீஸ் அட்டாக் பண்ணிருக்குது நம்ம அறிஞ்சிக்க மாட்டோம். நெக்ஸ்ட் பார்க்க போறோம் மத்தவங்க அதை குறிச்சு சொன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு. சோ அப்போ இது எல்டர்ஸ்க்கு கூட அங்க இருக்குது என்று எல்டர்ஸ் அண்ட் டீக்கன்ஸ்க்கு ஒரு மிக முக்கியமான ஒரு ஆபத்து. சோ அப்படிப்பட்டவர்கள் ஒருவேளை அந்த வியாதிக்கு உட்பட்டுட்டாங்கன்னா அது ஒட்டுமொத்த சபைக்குமே அவர்கள் ஊழியம் செய்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த சபையார் எல்லாருக்குமே அவர் ஒரு மிகப்பெரிய இடறுதலின் கல்லா இருந்துட்டு அவங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய சோதனையாக அவர் இருப்பார். அவர் மூலம் அவருக்குள்ள இருக்கிற இந்த ஆவிக்குரிய பெருமையின் மூலம் அந்த மாம்சத்தின் கிரைகள் சபையின் ஒவ்வொரு அங்கங்களுக்கும் அது ஸ்ப்ரெட் அவுட் ஆகும். அந்த மாம்சத்தின் கிரைகள் நாம சொல்லுகிறோம் இல்லைங்களா, எல்லாம் கலகம் விரோதம் இச்சை, இது எல்லாமே அதாவது தேவனுடைய பரிசுத்த ஆவிக்கு விரோதமான அத்தனை ஆவியுமே அது சபைக்கு அங்க போறதுக்கு அங்க வாய்ப்பு. சோ சபையாரால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஊழியக்காரர்கள் மிக ஜாக்கிரதையாக அங்க இருக்கணும். ஏன் ஒருவேளை நாம் இன்னைக்கு இந்த பாடம் நாம் எடுக்கிறோம் சகோதர சகோதரி, நான் நினைக்கிறேன் இதே பாடம் 2 வருஷத்துக்கு முன்னாடி நாமே இங்க எடுத்தோம். அதே பாடம், அதே ரீப்ரிண்ட் ஆர்டிக்கல் இன்னைக்கு மறுபடியும் நம்ம ஆழமாக சிந்திக்கிறேன். ஏன்னா இந்த கடைசி நாட்களே இது உலகத்துக்குள்ள மாத்திரம் இல்ல, சபைக்குள்ளயும் சுயநலம் மற்றும் ஆவிக்குரிய பெருமை ரொம்ப டேஞ்சரஸ் டிசீஸ் ரெண்டும் ரொம்ப நாம கவனிக்கணும். சோ இது வந்துட்டு அங்க தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கை மாத்திரம் இல்ல, ஒட்டுமொத்த சபையார் பாத அங்கங்கள் வாழ்க்கையை பாதிக்கக்கூடியது. ஒருத்தர் கிட்ட, ரெண்டு பேர் கிட்ட, மூணு பேர் கிட்ட உருவாயிட்டா எல்லாரையும் பாதிக்கக்கூடிய ரொம்ப ஆபத்தான குணங்கள் சுயநலம் மற்றுமே இந்த ஆவிக்குரிய பெருமை. இதுதான் எல்லா என்டையர் சிஸ்டத்தை கொலாப்ஸ் பண்ண போது கடைசியா. இந்த 2nd உலகம் முடிவுக்கு வரும் பொழுது அது உலகத்துல இந்த சுயநலம் தலை தூக்கி நிற்கும். அதே போல அந்த சபையில கூட பார்க்க போது இந்த சுயநலமும் இந்த ஆவிக்குரிய பெருமையும் மிகப்பெரிய பார்க்கும். ஆனா அதனால நாம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் சகோதர சகோதரிகளே. சோ அப்போ இந்த ஆவிக்குரிய பெருமை குறிச்சு நாம பார்க்கிறோம். அது ரொம்ப ஆபத்து, அதனுடைய அறிகுறிகள் இவ்விதமாக வெளிப்படும். அது இப்படி இப்படிப்பட்ட சகோதரர்கள் சகோதரிகளை மேல ரொம்ப சீக்கிரத்துல வரும் என்றெல்லாம் நாம பார்க்கும் பொழுது இந்த ஆவிக்குரிய பெருமை விஷயத்துல நம்ம எப்படி நம்மை நாமே ஜாக்கிரதையாக காத்து கொள்றது. சோ ஒரு நோய் அப்படின்னு சொல்லிட்டா அதை பாதுகாத்து கொள்ளலாம், ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ். அந்த நோய் நம்மளை தாக்காம நாமளே சில பாதுகாப்பு முறைகளை கையாண்டுட்டு அதுல இருந்து விடுபட்டுடலாம். சோ இப்போ இந்த ஆவிக்குரிய பெருமை இதுல இருந்து நம்ம எப்படி நம்மை காத்து கொள்ளுவது. சகோதரருடைய சில நல்ல ஆலோசனைகள் அங்க சொல்றாரு. ஏற்கனவே சொல்லிருக்கிறபடி இந்த நோயினுடைய தீவிரம் நாம நல்லா புரிஞ்சுக்கணும். இது வந்திருக்கிறவர்கள் அதனால பாதிக்கப்பட்டிருப்பதை அறிந்து கொள்ளாமலே இருப்பாங்க. ரொம்ப ரேர் அவங்க அறிந்து கொண்டு உணர்வது ரொம்ப ரொம்ப ரேர். அது மாத்திரம் இல்ல, இதுல எவ்வளவு ஒரு தீவிரமான நிலை இருக்குதோ அதே போலதான் அதனால பாதிக்கப்பட்டவங்களை அந்த நோயிலிருந்து விடுவிக்கிறதும் மற்றவர்களுக்கும் ரொம்ப கஷ்டம். Another difficulty is that it is almost impossible to correct them and to cause them to know that they have the disease. So, the noi vandirukkiratha nama garinchikollrathu evlo kashtamo adhe pola or kashtam and the noi vandirukku nama avangalukku solli puriyavikkirathu adu mudiyave mudiyadhu. If spoken to the subject ena solrarna oru vela andha kaaryangal kurichu nama pesnona uduva enna thaan nenipaanga na அந்த நோய் நமக்கு இல்ல அப்படின்னு சொல்லி தங்களுக்கு ஒருவேளை விரோதமா இருக்கிறவங்களுக்கு தான் அந்த நோய். இந்த தாட் தான் முதல்ல கேட்கிறவங்களுடைய மனசுல வரும், பேசுறவங்க மனசுல கூட வரும். அதை படிக்கும் போது, அதை பேசும் போது, அதை கேட்கும் போது முதல்ல நாம இந்த நோய் நமக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படி கேக்குறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஜஸ்ட் என்ன தான் வரணும், அது வந்து இந்தவருக்கு இருக்குது, இவங்களுக்கு இருக்குது, அவங்களுக்கு இது எஃபெக்ட் ஆயிருக்கலாம். If spoken to the subject, they seem to think at once that their benefactor is their enemy, that he is jealous of them, that he would like to get their position. So, ஒரு வேலை தங்களுக்கு விரோதமா இருக்கிறவங்களுக்கு தான் நோய் அப்படின்னு நினைப்பதற்கு இருக்கும் இந்த விஷயம் பத்தி அங்க பேசிட்டாவே. So, அதனால தான் ரொம்ப ஆச்சரியமான வார்த்தை சகோதரர் சொல்றார். Hence, அதனால the disease is nearly incurable. இந்த வியாதி குணப்படுத்த முடியாத ஒரு வியாதி. வாசிக்கணும், எத்தனையோ ஆவிக்குரிய வியாதி புதிய சிருஷ்டி போறோம், விசுவாச தலவீனம், வைராகிய குறைச்சலு, ஆனா இதெல்லாம் குணப்படுத்திடலாம். பட் ஆவிக்குரிய பெருமை வந்துச்சுன்னா இட் இஸ் இன்கியூரபிள். அவங்களும் தானாக அறிஞ்சு கொள்ள முடியாது. ஒருவேளை மற்றவர்கள் அதை குறிச்சு உணர்ச்சினாலுமே அப்ப கூட அதைய உணர்வதற்கு ரொம்ப கஷ்டம். ஆனா ரொம்ப சிலர் அந்த வாய்ப்புக்குள்ள போவாங்க. இது ரொம்ப சிலர் தான் அதைய புரிஞ்சுக்கொள்ள வாய்ப்பு. சோ இந்த ஒரு தன்மை இந்த நோய்க்கு இருக்கிறதுனால இந்த நோய் கிட்டத்தட்ட அது ஒருத்தருக்கு வந்துட்டுன்னா அது குணப்படுத்த முடியாத ஒரு நோய். சரி, அப்ப என்ன பண்ணலாம், ஒரு வேலை என்ன பண்ணலாம்? சோ இது எப்படி எக்ஸாம்பிள் எடுக்கலாம்னா, ஒரு வேலை ஒரு எக்லீசியானுடைய எல்டருக்கு இது வந்துச்சு. இப்ப என்ன பண்ணலாம்? சோ இங்க அவர் சொல்லும் பொழுது இது அந்த எல்டருக்கு இருக்கிற அந்த ஆவிக்குரிய மேட்டிமை போகணும்னா ஒருவேளை அந்த எக்லீஷா அவருக்கு அந்த விஷயத்துல உதவலாம். எப்படி? அவர் எல்டராக எலக்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா அதுதான் விஷயம். அவர் எல்டரா எலக்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா அந்த சகோதரன் தன்னுடைய நிலைமையை உணர்ந்து தன்னுடைய குறைகள் களைந்து போட்டு கண்டிப்பா எல்லாருடைய ஜெபத்தினால தன்னுடைய ஜெபத்தினால தனக்குள் இருக்கிற அந்த மாபெரும் வியாதியிலிருந்து அவர் விடுபடுவதற்கு அவகாசம் வேண்டும். அந்த அவகாசம் தான் இந்த ஒரு விஷயம். இந்த வகையில அந்த எக்லீசியா அவருக்கு அங்க ஹெல்ப் பண்ணலாம். சோ இப்ப இண்டிவிஜுவல் விஷயத்துக்கு நாம புரிஞ்சுக்கலாம், நாம என்ன பண்ணலாம். சோ ஒரு சகோதரன் விஷயத்துல, ஒரு சகோதரி விஷயத்துல இது வந்திருக்கு, பட் அவங்க எல்லாம் கிடையாது. சோ இந்த ஆவிக்குரிய வந்துச்சுன்னா கண்டிப்பா அதை அவங்க எல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. புரிந்த அறியாதவர்களாகத்தான் இருப்பார்கள். இப்போதை நம்ம சகோதரர்கள் மீது வைத்திருக்கிற அன்பினால அவர்களை சீர்பொருந்த பண்ணுவது நம்முடைய கடமை தான். இப்ப நாம அதை சொல்லித்தான் ஆகும். அப்படி சொல்லும் பொழுது கூட சில சமயங்கள்ல நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கப்படி அதை ஏற்றுக்கொள்ளாமல் போறதுக்கான வாய்ப்புகளே அதிகம் என்று சொல்லும் பொழுது இந்த சமயங்கள்ல நம்ம அங்க என்ன பண்ணலாம்னா விகட வேண்டியது தேவன் கையில். அவ்வளவு அந்த தேவனுக்கும் அந்த புதிய சிருஷ்டிக்கும் உள்ள விஷயம். இப்போ அதை குணப்படுத்த வேண்டிய டாக்டர் அந்த தேவனா இருக்கிறார். சோ அப்போ கண்டிப்பா தேவன் மாத்திரமே இதை தலையிட்டு இந்த நோயை குணப்படுத்த முடியும். ஒரு புதிய சிருஷ்டிக்குல இந்த நோய் அங்க வந்திருக்கும் பட்சத்துல கண்டிப்பா அது அவருடைய சிச்சைகளின் மூலம். இந்த சிச்சைகள் நமக்கு தெரியும், பொதுவா முதல்ல நம்முடைய சரீரம் அதற்கான சில நோய்கள், அதற்கான சில அடிகள் தலைவீனங்கள், அடுத்து நம்முடைய குடும்பம், அடுத்து நம்முடைய பொருளாதார நிலைமை. சோ பிசினஸ் ரிவர்சஸ் சில மெஷர்ஸ் தேவன் எடுப்பார், கண்டிப்பா எடுப்பார். ஆனா அதுவும் கூட சம்பந்தப்பட்ட தேவனுடைய பிள்ளைக்கான நன்மைக்காக தேவன் எடுக்கிற தண்டனை, அது தண்டனை. அது தேவன் அவர்கள் மேல் வைத்திருக்கிற அந்த அன்பின் வெளிப்பார். அவர்களை மீண்டும் தன்னுடைய குடும்பத்துக்குள்ள அவரு அந்த தாழ்மையில் ஒரு சகோதரனா சகோதரிய சேர்த்துக்குள்ளவருக்கு அவர் எடுக்கக்கூடிய ஸ்டெப் அவர் தான் எடுத்தாங்க. கடைசியா அவர் கண்டிப்பா எடுப்பார், அவர் விட்டுறது இல்ல. எல்லா பரிசுத்தவான்களையும் சகோதர சகோதரிகளையும். சோ அப்போ இதுதான் அந்த மெத்தட் என்று பாக்குறோம். ஆனா இது பார்க்கும் பொழுது நாம அதைய பூர்ணமாக குணப்படுத்த முடியாத ஒரு நோயாக அங்க இருக்கிற சீரியஸ்னஸ் நம்ம அங்க புரிஞ்சுக்கொள்ளணும். சோ இப்போ இது குறிச்சு ஒரு சின்ன பைபிள்ல இருந்து ஒரு இல்லஸ்ட்ரேஷன், ஒரு ஒரு உதாரணம் நாம கொடுத்தோம்னா யார் கொடுக்கலாங்க? இந்த ஆவிக்குரிய மேட்டிமை வந்துட்ட ஒரு பழைய ஏற்பாட்டின் ஒரு கதாபாத்திரம் அவருக்கு தான். உலகத்திலேயே அவர் தான் ரொம்ப தாழ்மையான மனுஷன், வசனவாசி. கரெக்ட். எண்ணாகமம் 12:3 எண்ணாகமம் 12:3
மோசே அவனவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்தமுள்ளவனாய்
இருந்தான். எஸ், தேவன் கிட்ட இப்படிப்பட்ட ஒரு சர்டிபிகேட் வாங்கின மோசே, மோசஸ். ஒரு அருமையான ஒரு சின்ன உதாரணம், ஆவிக்குரிய பெருமை வந்ததுக்கான ஒரு முன்னதாக தெரியும். 40 அவர் எப்படி இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்தினார், எப்பேற்பட்ட அற்புதங்கள் அவருடைய கரங்களின் மூலம் தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்காக செய்தார். இஸ்ரேல் ஜனம் அவரை எப்பேற்பட்ட ஒரு மனுஷனாக அவர்கள் பார்த்தாங்க. ஆனா அந்த 40 முடிவுல மோசஸ் மோசே கிட்ட வந்துட்ட வெளிப்பட்டுட்ட அந்த பெருமை, ஆவிக்குரிய பெருமை, அது மிகப்பெரிய ஒரு அடையாளம் நமக்கு எல்லாம் தெரியும். சோ அந்த பிரயாணம் ஆரம்பிக்கும் போது ஒரு முறை தண்ணி இல்லாம கஷ்டப்பட்ட போது தேவன் கிட்ட கேட்ட போது தேவன் என்ன சொன்னார், கண்மலையா அடிங்க, தண்ணி வரும், குடிங்க. அடிச்சார், வந்தது, குடித்தார். அதே பிரயாணம் முடிவடையுது, 40 முடியும் போது அதே சூழ்நிலை, ஆனா வேற இடம், அதே சூழல். தேவன் கேட்கும் போது இப்ப நீங்க அடிக்க வேண்டாம், ஆனா அந்த கண்மலை கிட்ட பேசுங்க. ஏன்னா கண்மலை கிறிஸ்ட், கிறிஸ்து. ஒரு முறைத்தான் அவர் அடிக்கணும். அவர் அடிக்கும் போது அவர்கிட்ட இருந்து வருகிற அந்த தண்ணீர் சத்தியம் ஒட்டுமொத்த ஜனங்களுக்குமே அது ஜீவ தண்ணீரா இருக்கும். ஒன்ஸ் தான், ஒரே ஒரு முறை தான், ரெண்டாவது முறை அல்ல. அந்த கண்மலை கர்த்தர் இயேசுவுக்கு அடையாளமா இருக்கும் போது ஏற்கனவே அது அடிக்கப்பட்டிருக்கு. சோ மறுபடியும் அங்க அடிக்க முடியாது. சோ அதனால்தான் தேவன் கிளியர் இண்டிகேஷன் கொடுத்துட்டாரு, நீங்க பேசுங்க, இது ரெண்டாவது முறை. ஆனா அங்க மோசே செய்த விஷயம் நமக்கு அங்க நல்லா தெரியும். அவரு அந்த பேசுறதுக்கு தேவன் சொல்லும் போது இவர் என்ன பண்ணிருக்கிறார், கோபத்துல ஜனங்கள் மேல இருந்த கோபத்துல அந்த கண்மலைய அடிச்சுட்டு அவர் பேசுற வார்த்தை வந்து நீங்க வாசிக்க முடியுமா? என்னாகமம் 20:12 சிஸ்டர், இந்த தண்ணியிலிருந்து நான் இந்த கண் இந்த கண் அப்படிங்க சிஸ்டர். அந்த வார்த்தையை தான் நம்ம நோட் பண்ணணும். சோ 40 வருஷம் அங்க தேவனுடைய வல்லமையை பார்த்துட்ட மோசே, அனுபவத்துல படுத்த பலமா இருக்கிற மோசே, அவர் அங்க சொல்லக்கூடிய வார்த்தை, இந்த கண்மலையில் இருந்து நாங்கள், இந்த கண்மலையில் இருந்து நாங்கள் உங்களுக்கு தண்ணீர் கொண்டு வரணுமா? தண்ணீர் கொண்டு வர்றது நாங்கள் என்ன மாதிரி ஸ்பிரிட்? சோ அதுதான் இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ரைட். சோ அப்போ அந்த கிரெடிட், அந்த கன மகிமை அவர் அங்க தனக்கு சூட்டி கொண்டிருக்கிறார், தேவனுக்கு அல்ல. ஆனா அந்த சூட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்க வந்திருக்குது, பட் அது தவறி இருக்கிறார். ஆனா அவருடைய அவர் பெற்றிட்ட அனுபவங்கள், முதிர்ச்சி, அதெல்லாம் அவரை எவ்வளவு ஒரு அருமையான ஒரு தாழ்மையான நிலைமைக்கு தள்ளி இருக்கணும்னா, ஆனா அது அங்க நடக்கல. அவர் அங்க அந்த ஒரு பெருமை அங்க வெளிப்படுத்துவதை நம்ம அங்க பார்த்தோம். சோ அதனால நடந்த விஷயங்கள்லாம் தெரியும் நமக்கு. அவர் கானான்குள்ள அனுமதிக்கப்படல. சோ அவர் ஒரு வகையில இரண்டாம் மரணத்துக்கு நிழலா தான் இருக்கிறார். ஆனா என்ன ஒரு ஆறுதலான வார்த்தை இந்த இடத்துல, நிழல்ல. சோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு நிழல், மோசே அவருடைய தவறு, அதற்கு கிடைச்ச தண்டனை, இதெல்லாம் ஒரு நிழல். மாறாக மோசேக்கு இரண்டாம் மரணம் இல்லவே இல்லை. சோ இது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். சோ அதுல ஒரு கன்சலேஷன் இருக்கு, ஒரு ஆறுதல் இருக்கு. சோ ஒரு வேளை நாம மோசேஸ் வீட சில சமயங்கள்ல அந்த ஆவிக்குரிய மேட்டிமையில சிந்தையிலேயோ வார்த்தையிலேயோ கிரியைகளையோ செய்திருந்தா கூட பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு ஆறுதல் நமக்கு என்னன்னா, அப்படிப்பட்டவங்களுக்கு இரண்டாம் மரணம் இல்லை. ஆனா கண்டிப்பா அந்த நிலை நிலைச்சதுன்னா, தொடர்ந்ததுன்னா இரண்டாம் மரணம் தான். ஆனா செஞ்சுட்டாங்கிற காரணத்துக்காக அது இரண்டாம் மரணம் இல்லைங்கிறது ஒரு ஆறுதலான ஒரு விஷயம் நமக்கு சகோதர சகோதரிகளே. ஆனா இது வந்துட்டு நாம பார்க்கிறோம், இது வளர நாம அனுமதித்தோமானோம், நம்மை அறியாமலே வளர அனுமதித்தோம்னா அதனுடைய முடிவு அந்த இரண்டாம் மரணம், புதிய அந்த ஆவியில ஜெனிப்பிக்கப்பட்டவங்களுக்கு என்பதை நாம அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ அப்போ இத நம்ம எப்படி தற்காத்து கொள்ளலாம்? சோ இந்த வியாதியினுடைய தாக்கம் கூட நம்ம கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளணும். சோ இந்த வியாதி வந்துச்சுன்னா எந்த பார்ட் வந்து எஃபெக்ட் ஆகும்? எல்லா வியாதிக்குமே அது இருக்குது இல்லைங்களா? ஒரு ஒரு வியாதியும் ஒரு ஒரு பாகத்தை தாக்கும். சோ ஸ்பிரிச்சுவல் ப்ரைட், ஸ்பிரிச்சுவல் சிக்னஸ், ஆவிக்குரிய பெருமை என்ற ஆவிக்குரிய வியாதி எந்த பாகத்தை தாக்குதுன்னா நம்முடைய சிந்தை. நம்முடைய சிந்தை கூட ஆப்ட் கிடையாது, நம்முடைய மனசாட்சி, நம்முடைய மனசாட்சி, கான்சயன்ஸ். நம்ம நிறைய வசனங்கள் ஏற்கனவே மனசாட்சி பத்தி ஒரு சப்ஜெக்ட்ல பார்த்தோம். நம்முடைய மனசாட்சி நம்ம எப்படியே காத்துக்கொள்ளணும்னா, அது ஒரு சுத்த மனசாட்சியா நீங்க காத்துக்கொள்ளணும். சோ அப்போ அந்த மனசாட்சி சுத்தமா இருக்கணும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு. ஆனா இந்த ஆவிக்குரிய பெருமை வரும் போது இது எந்த பாகத்தை அது பாதிக்குதுன்னா, அந்த ஆவியில ஜெனிப்பிக்கப்பட்ட தேவ பிள்ளையினுடைய மனசாட்சி பாதிக்கப்படும். இது என்னது மனசாட்சி? ஏற்கனவே அந்த சப்ஜெக்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணோம். மனசாட்சி ஒரு அளவுக்கோல் மாதிரி, அது கரெக்டா இருந்துச்சுன்னா பாருங்க, அந்த மனசாட்சியின் படித்தான் நம்ம விஷயங்களை நியாயம் தீர்க்கிறோம். நம்ம மனசாட்சி சொல்லணும் இது கரெக்ட், அதுதான் நம்ம செய்யறோம். நம்ம மனசாட்சி சொல்லணும் இது ராங், அது நம்ம செய்யறது இல்ல. அப்போ ஒரு ஒரு முடிவு எடுக்கணும், ஒரு ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னா, பல விஷயங்கள் நம்ம கண்ணு முன்னாடி நம்ம அறிவுக்குள்ள வந்தாலும் கூட அந்த விஷயங்களை வச்சு எப்படி முடிவு எடுக்கிறோம்னா, நம்ம போய் கன்சல்ட் பண்றோம் யார்கிட்ட? நம்ம மனசாட்சி கிட்ட. இது கரெக்டா, இது செய்யலாமா, இது ஏற்புடையதா? மனசாட்சி சொல்லணும் எஸ் செய்யுங்க, அப்பதான் நம்ம அதை செய்யறோம். அதான் நம்முடைய கான்சியஸ்னஸ் நம்ம சொல்றோம். அது போச்சுன்னா அன்கான்சியஸ் ஆயிடுவோம், ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம மனசாட்சி தூங்கிடுது, அவ்வளவுதான், ஒண்ணுமே செய்ய முடியாது. மனசாட்சி சுத்தமா இருக்கும். எந்த அளவுக்கு சுத்தமான மனசாட்சியோ அந்த அளவுக்கு சுத்தமான முடிவுகள். சுத்தமான முயற்சிகள் பிரயாசங்கள். சோ அந்த ஸ்கேல் ஹஸ் டு பி வெரி அக்யூரேட். அந்த அளவுக்கோல் மிக துல்லியமா இருக்கும். எந்த அளவுக்கு நாம கிறிஸ்து இயேசுவினுடைய பள்ளிக்கூடத்துல நாம படிச்சிருக்கிறோமோ, அனுபவங்கள் உபதேசங்களை நாம கற்றுக்கொண்டிருக்கிறோமோ, எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில அந்த அனுபவங்களுக்குள்ள நம்ம ஓட போயிருக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்முடைய அந்த அளவுகள் அக்யூரேட் ஆயிருக்கும். ஒருவேளை அதிகமான பிரயாசம் அந்த ரீதியில் நம்ம கொடுக்கலாம், அந்த ஸ்கேல் வந்து ஒரு கரண்ட் முரடான அளவு தான் காண்பி. சோ அப்போ இந்த மனசாட்சி சுருங்குச்சுன்னா சகோதர சகோதரிகளே, நம்முடைய செயல்பாடுகள் கூட நன்மையாக இருக்காது. ஆனா இந்த ஆவிக்குரிய பெருமை வரும் பொழுது அது மனசாட்சிக்கு ஒரு வேலி அழகாக போட்டுடும். அதுக்கு மேல அந்த மனசாட்சிய பெருசாக்கிறதுக்கு அங்க விடுறதே இல்லை. ரொம்ப ரிஜிட், ரொம்ப இறுக்கம் ஆயிடும் அந்த ஆவிக்குரிய பெருமை நமக்குள்ள வரும் பொழுது. இதுனா இப்படித்தான், அதுக்கு மேல சிந்திக்க வேண்டாம், இதுக்கு இசைவா இருந்துச்சுன்னா ஓகே, இல்லாட்டி வேண்டாம். ஆனா பாருங்க, அது அன்பு இருந்துச்சு, அந்த அன்பின் பிரமாணம், அந்த கோல்டன் ரூல் இருந்துச்சுன்னா, ராஜ ரீக பிரகார பிரமாணம் இருந்துச்சுன்னா, ஒரு மனசாட்சி ஆளுகை இருந்துச்சுன்னா, மனசாட்சி ரொம்ப அக்யூரேட்டா இருக்கும். நிறைய விஸ்தாரம் இருக்கும், நிறைய இடம் இருக்கும் அந்த மனசாட்சிக்குள்ள சிந்திக்க, செயல்பட, முடிவெடுக்க நிறைய தாராளம் ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஆனா இதெல்லாமே இந்த ஆவிக்குரிய பெருமை வரும் பொழுது அப்படிப்பட்ட மனசாட்சி அதுக்கு இல்லாமல் அங்க போயிடும். அப்ப எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா ஒரு ஒரு தேவனுடைய பிள்ளை அவருடைய பரிசுத்த ஆவியினால இயங்கக்கூடிய அந்த மனசாட்சியை பொறுத்தே அவருடைய வாழ்க்கையை அவரு முன்னேற்றி கொண்டு செல்ல முடியும். அப்படிங்கும் பொழுது இந்த நோய், இந்த ஆவிக்குரிய பெருமை மனசாட்சிய பாதிக்குது. அப்போ நம்மளுடைய முடிவெடுக்கக்கூடிய எல்லா திறனையுமே அது சுருட்டி வைக்குதுங்கும் போது ரொம்ப கேர்ஃபுல். சோ ஒரு புது சிருஷ்டி, அது ஒரு தேவனுடைய பிள்ளைகள் அந்த விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா அங்க இருக்க வேண்டியதான். தங்கள் மனசாட்சி எந்த விதத்திலுமே இந்த ஆவிக்குரிய பெருமையினால பாதிக்கப்பட்டு விடாத படிக்கு அங்க இருக்கு. நான் நினைத்திருக்கிற விஷயம் கரெக்ட் தானா? அந்த சகோதரன் விஷயத்துல நாம் நினைக்கிறது மிக சரியா? மனசாட்சி அங்க கேட்கும். சோ அப்ப அந்த மனசாட்சி கூட ஆவிக்குரிய பெருமையினால பாதிக்கப்படாத மனசாட்சியா இருக்கும். ஒருவேளை நான் எனக்கு காண்பிக்கிற அந்த ஒரு நீதி என்னுடைய உடன் சகோதரனுக்கோ சகோதரிக்கோ நான் காண்பிக்க தவறிடுக்கிறார், என்னுடைய தவறுகள் விஷயத்துல நான் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள், காரணம் காட்டக்கூடிய சூழ்நிலைகள், மற்றவர்கள் விஷயத்துல அந்த சூழ்நிலைகளை நான் பார்க்க தவறிடுக்கிறேன். இந்த மாதிரி கேள்விகள் அங்க கேட்டுக்கொள்வது அங்க நல்லது, அந்த முடிவுகள் எடுக்கும் பொழுது சகோதர சகோதரிகளே. சோ அப்போ இந்த ஒரு தவறான பாதையிலிருந்து சீர்படுத்திக் கொள்ளுவது என்று சொல்லும் பொழுது ஒரு ஆழமான விஷயம் சொல்ற, என்ன ஆகும் இந்த ஆவிக்குரிய பெருமையில மாட்டிட்ட ஒரு மனசாட்சி, அதனுடைய பிடியிலிருந்து அந்த மனசாட்சிய மீட்டுட்டு சரியான பாதைக்குள்ள போகிறது என்பது என்னன்னா, நமக்குள்ள பதிவாகி இருக்கிற கொள்கைகளை சீரமைக்க வேண்டிய விஷயம். இப்படி இப்படின்னு பிக்ஸ்அப் பண்ணிருப்போம் சில விஷயங்கள், இதுக்கு இந்த லிமிட், இதுக்கு இந்த லிமிட், இதெல்லாம் மாத்தி போடணும். ஏன்னா அந்த மனசாட்சி சுத்தமா மாறணும் பொழுது அந்த ஹோல் பிரின்சிபல்ஸ் கவர்னிங் அவர் ஹார்ட், நம்முடைய மனசாட்சிய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிற எல்லா கொள்கைகளையுமே நாம் சீரமைக்க வேண்டிய விஷயம். கொள்கைகள் சீரமைக்கிறது சாதாரண விஷயம் இல்ல, ஏன்னா அது போய் உள்ள செட் ஆகுறது ரொம்ப நாள் ஆகும், ஒரு நாள்ல செட் ஆகுறது இல்ல. பிரின்சிபல்ஸ் நமக்குள்ள போய் பதியறதுன்னா சாதாரண விஷயம் இல்ல, கேட்போம், புரிஞ்சுக்குவோம், அனுபவம் வாங்கி உணர்ந்துட்டு அதை பிக்ஸ் பண்ணுவோம். ஒருவேளை ராங் பிக்ஸ் ஆயிடுச்சு ஆவிக்குரிய பெருமையில, அதை எடுத்து போறதுக்கு கூட அங்க டைம் வந்து அதிகம். ஆனா செய்யணும், ஆனா இதன் அடிப்படையில தான் நம்முடைய இறுதி வாய்ப்பு அங்க தேவனே நிர்ணயிக்கிறதே நம்ம அங்க பார்க்கணும். ஒரு வேலை இதுல தவறணும்னா நிராட்சியத்தின் ஆசீர்வாதங்கள் மறுக்கப்படும் என்பதை அங்க தேவனுடைய சின்னங்கள் அங்க புரிஞ்சு கொள்ளணும். சோ அப்போ இதெல்லாம் சகோதர சகோதரிகளே, இந்த ஆவிக்குரிய பெருமை அதிக குணப்படுத்த வேண்டிய விதம் என்று நாம அங்க பார்த்தோம். சோ இந்த விஷயத்துல நம்ம என்னதான் ஒரு இறுதி சொல்யூஷன் அங்க சொல்லலாம், இவ்வளவு டேஞ்சரஸ் டிசீஸ் இது, தேவனுடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடிய எத்தனையோ பலவீனங்கள், அவர்கள் செய்யக்கூடிய எத்தனையோ பாவங்கள், இவைகள் எல்லாவற்றிலுமே மிக கொடிதான ஒன்று தான் இந்த ஆவிக்குரிய பெருமை. சோ அப்போ இதை குறிச்சு இவ்வளவு பார்க்கும் போது, சரி இதுல இருந்து நம்மை முற்றிலுமாக பாதுகாக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன? ரொம்ப சாதாரண விஷயம், நோய் ரொம்ப பெருசு, ஓரளவுல பார்த்தா அது கியூர் பண்ண முடியாதுன்னு சொல்லியாச்சு. ஆனா ஒரு சின்ன முடிவு முயற்சிகள் இருக்குது. தேவன் கேட்ட ஞானம் கேட்டு செஞ்சுட்டு முடியாட்டி அவர் கையிலேயே விட்டுட்டு காத்திருக்கிறது நல்லது. ஆனா ஒரு வேலை நம்ம அதைய அதுல இருந்து பாதுகாத்து கொண்டிருக்கு, நாம என்ன செய்யணும்னா ரொம்ப சாதாரண சஜஷன் தாங்க சொல்றாரு. இது ஏற்கனவே நிறைய முறை நிறைய சப்ஜெக்ட்ல பேசிருக்கிறோம். செல்ஃப் எக்ஸாமினேஷன். பாருங்க, எனக்கு ஆவிக்குரிய பெருமை வந்திருக்கிறது எனக்கே தெரியலன்னு போகுது. அப்போ அதுல இருந்து நான் என்னை பாதுகாத்துக்கு நான் என்னதான் பண்ண முடியும்? ஒருவேளை எனக்கு வந்திருக்குன்னா அது எனக்கே தெரியாம இருக்கும், மத்தவங்க சொன்னாலும் நான் ஏத்துக்க மாட்டேன். இது எப்படித்தான் இது குணப்படுத்துறது? எவ்வளவு ஒரு சீரியஸான விஷயம். என்னதான் பண்ணி ஆகும்னா நானும் என்னை கேட்டாலும் இந்த நோயினால நானும் பாதிக்கப்பட்டிருக்கணும். அதற்கான அறிகுறிகள் என்னிடத்துல இருக்கிறேன், சிம்டம்ஸ் என்கிட்ட இருக்கிற நான் தான் பேசுறேன். என்னுடைய சிந்தை, என்னுடைய பேச்சு, என்னுடைய செய்கைகள் நான் தான் அங்க சிந்திச்சு பார்க்கணும். சுய பரிசோதனை, the only solution. So, ஆவிக்குரிய பெருமைக்கு இருக்கிற அந்த ஒரே தீர்வு, ஒவ்வொருத்தரும் அவங்களை அவங்களாகவே சோதித்து அறிஞ்சு கொள்ளுவது. சோ ஒரு நாளை ஜபத்தோடு ஆரம்பிச்சு அந்த ஜபத்துக்கே இசைவான கிரியைகளோடு அந்த நாளை நடத்தி நாம முடிக்கிறோம். முடிச்சதுக்கு அப்புறம் அந்த நாளின் முடிவுல அதே ஜப சிந்தையில இருந்து அந்த நாளின் காரியங்களை சுய பரிசோதனை செய்து பார்க்கிறது மாத்திரமே சொல்யூஷன். தெரியல, இந்த சப்ஜெக்ட் இன்னும் சில வருஷங்கள் கழிச்சு இன்னும் ரொம்ப சீரியஸா எடுக்க வேண்டும். ஏன்னா சில பாயிண்ட்ஸ் நம்ம பக்குவப்படும் பொழுது தான் நமக்கு அங்க புரியும், அனுபவப்படும் பொழுது தான் அது அதுதான் தேவனுடைய சத்தியம். அது மேலும் மேலும் பிரகாசம் ஆகும். ஒரு ஒரு லெவலுக்கு மேல நம்ம சிந்திக்க முடியல, அந்த அளவுக்கு நம்முடைய ஆவிக்குரிய சிந்தை பழக்கப்படலை. சோ பழக்கத்துக்குள்ள போகும்போது தான் தெரியும். சோ அப்போ இது இவ்விதமாக சிந்திக்கணும். அந்த சுய பரிசோதனை செஞ்சுதான் பார்க்கணும். என்னுடைய இன்றைய சிந்தைகள், பேச்சுக்கள், செயல்பாடுகள் நிறைய ஆங்கிள் சிந்திச்சு பார்ப்போம். சிந்திச்சு பார்த்து இதுல எங்கேயாவது ஸ்பிரிச்சுவல் ப்ரைட் வெளிப்பட்டிருக்கிறான், அந்த ஸ்பிரிச்சுவல் ப்ரைட் நுழையிறதுக்கு சந்தர்ப்பம் நாம கொடுத்துட்டோமா, இல்ல எங்கேயாவது நுழைஞ்சிட்டு அந்த ப்ரைடுல நாம செயல்பட்டுட்டோமா, சிந்திச்சுட்டோமா, பேசிட்டோமா, கிரியை செஞ்சுட்டோமா? யோசிக்கணும். தேவனுடைய ஜனங்கள், சகோதர சகோதரிகள், அது மாத்திரம் இல்ல, உண்மையான ஒரு சுத்தமான மனசாட்சியில இந்த சோதனை நடக்கும். அந்த சோதனை நடக்கும் போது கூட மனசாட்சி ராங்கா இருந்துச்சுன்னா அது கூட உணர்வது கஷ்டம். ஒரு நல்ல மனசாட்சியில அந்த சுய பரிசோதனை அங்க செய்யணும். உண்மையிலே இந்த சப்ஜெக்ட் எடுக்கும் போது நாம் என்ன பத்தி என்ன சிந்திச்சுட்டு எடுக்கணும், நம்மளே மெடிடேட் பண்ணும்போது நமக்கே ஒண்ணு புரியல. சில சமயங்கள்ல அதான் பாருங்க, அது வந்திருக்கிறவங்களுக்கே தெரியாது என்று சொல்லும் பொழுது அதுல பேசுறவரு கூட எக்ஸப்ஷன் கிடையாது, அது யாரா வேணா இருந்துட்டு போகும். ஆனா என்ன புரிஞ்சுக்கிறோம்னா சகோதர சகோதரிகளே, இது அவிக்குரிய அந்த ஜனங்களுக்கு வரவே கூடாத ஒரு நோய். அது ரொம்ப சீரியஸான நோய். அறிகுறிகள் சில விஷயங்கள் நம்ம பண்ணிருக்கோம். நம்ம எல்லாருமே இதற்கு இதனால பாதிப்புக்குள்ளாக கூடிய நிலைமையில இருக்கிறதுனால நாம சிந்திக்கணும். ஒவ்வொரு நானும் ஒருவேளை நான் வேற மாதிரி சிந்திச்சிருக்கலாமோ, நான் ஏன் இப்படி சிந்திச்சுட்டேன் இந்த விஷயத்த, நான் ஏன் வேற விதமா சிந்திக்கல, வேற விதமா செயல்படல, வேற விதமா பேசல, ஏன் என்னுடைய வாய்ஸ் இப்படி இருந்துச்சு நான் பேசும்போது அந்த சகோதரன் கிட்ட இந்த விஷயம் பேசும், அது அது ஸ்பிரிச்சுவல் ப்ரைட காண்பிக்கிறா? ஏன்னா கிளியர், நம்முடைய ஸ்பிரிச்சுவல் ப்ரைட்ல இருந்தோம்னா நம்முடைய எவ்ரி ஆக்ஷன்ஸ், நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகள் நம்மை சுத்தி இருக்கிறவங்களுக்கு கிளியரா மணி அடிப்போம். இவர்கிட்ட இந்த நோய் இருக்குது. நம்முடைய போஸ்டர், நம்முடைய வாய்ஸ், நம்முடைய இன்டென்ஷன்ஸ் கிளியரா இருக்கும். நாம் இந்த நோயில பாதிக்கப்பட்டோம், நான் ஏன் இப்படி செஞ்சிட்டேன், ஒருவேளை இப்படி செஞ்சிருக்கலாமா, ஏன் அப்படி செய்யல, ஏன் இந்த மாதிரி செஞ்சிட்டேன். இது ஒவ்வொரு நாளுமே அந்த நாளின் முடிவுல நம்ம செஞ்சிருக்கோம். அது ஒன்னே ஒண்ணுதான், சுய பரிசோதனை. அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய சிந்தைகளை ஆராய்ந்து பார்த்து, நம்முடைய வார்த்தைகளை கூட ஆராய்ந்து பார்த்து, ஒரு வேளை அதிருப்தி ஆயிட்டோம்னா அந்த த்ரோன் ஆஃப் கிரேஸ் கிட்ட போறது நல்லது, கிருபாசனத்தை அன்னைக்கிட்ட. ஏன்னா இது இந்த நோயினால எப்படியும் நாம பாதிக்கப்பட்டு அது தொடர்ந்து ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்கள் தவற விடுவதற்கு நாம அங்க நம்மை அனுமதிக்க கூடாது. தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு இதற்கு நிற்கிறார், அதே சமயம் தாழ்மை உள்ளவர்களுக்கும் கிருபை அளிக்கிறார். தேவன் தாமே நம் யாவரையும் வழி நடத்துவார்கள்.
கர்த்தருக்குள் அன்பான சகோதரிகளே, புதிய சிருஷ்டியாக அழைக்கப்படுவது ஒரு சிலாக்கியம்.